அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டின் முதல் நாளில் பிற்பகல் பகுதிக்குள்ளாக முதல் நிகழ்வான சிம்போசியம் என சொல்லப்படக்கூடிய கருத்து பகுதிக்குள்ளாக நாம் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறோம். ஆக இந்த கருத்து கோவைக்குண்டான தலைப்பானது சகோதரர் சொன்ன வண்ணமாக சபைக்கான கடைசி சோதனைகள். ஆக இந்த ஒரு தலைப்பின் கீழாக நான்கு விதமான காரியங்களை நாம் தியானிக்க உள்ளோம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக தேவனுடைய தாசர்களாகிய நான்கு சகோதரர்கள் இந்த தலைப்பின் கீழாக நான்கு காரியங்களை தியானிக்க உள்ளார்கள். அந்த நான்கு காரியங்களை தியானிப்பதற்கு முன்னதாக நான்கு சகோதரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்திருக்கும் சபையார், மேலும் நான் சார்ந்திருக்கும் சபை மற்றும் என்னுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களையும் சகோதர சகோதரிகள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சிம்போசியத்திற்கு உண்டான தலைப்பாகிய சபைக்கான கடைசி சோதனைகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள முதல் காரியமான சகோதர சிநேகம் என்ற ஒரு காரியத்தை குறித்து மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்முடைய அழைப்பில் இணைந்துள்ள சகோதரர் அறிவளவன் அவர்களை தியானிக்கும்படியாக அன்போடு பெற்றேன். இப்பொழுது சகோதரர் அறிவளவன் அவர்கள் இந்த ஒரு தலைப்பின் கீழாக 15 நிமிடங்கள் தியானிப்பார்.
கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த கருத்துக்கோவை நிகழ்விலே சபைக்கான கடைசி சோதனை என்ற கருப்பொருளிலே சகோதர சிநேகத்தை குறித்ததான சில காரியங்களை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். இந்த சகோதர சிநேகத்திலே பரீட்சைகள் ஏன் அவசியமாய் காணப்படுகின்றது என்பதை குறித்து முதலாவது நாம் தியானிக்கும் போது நம்முடைய மூத்த சகோதரம் 7 சகோதரம் ஐயா சகோதருடைய எழுத்துக்களிலிருந்து நாம் பார்க்கும்போது ரீப்ரன்ஸ் 24:53 சகோதரர் இப்படியாக குறிப்பிடுகின்றார், சகோதரர்களுக்கான இறுதி மற்றும் மிகவும் தேடப்படுகிற சோதனை என்னவெனில் சகோதரர்களுக்கான அன்பு மாத்திரமே. அது மாத்திரமல்ல, ரீப்ரன்ஸ் 49:29 சகோதரர் குறிப்பிடும் போது தெய்வீக வழிநடத்தல்களானது சகோதர சிநேகத்திற்கான சோதனைகளை அனுமதித்து வருகின்றது என்பதையும் அங்கு குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தெய்வீக வழிநடத்துதல்கள் சகோதர சிநேகத்திற்கான சோதனைகளை அனுமதித்து வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாக இந்த சோதனைகளின் முக்கியத்துவத்தையும் இதனுடைய அவசியத்தையும் நாம் உணர்ந்து நாம் அதில ஜெயம் கொள்ள வேண்டியதையும் நாம் உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சோதனைகளிலே சகோதர சிநேகத்தில் வரக்கூடிய இந்த சோதனையிலே விழித்திருந்து போர் ஆயுதம் தரித்தவர்களும் கூட விழுந்து விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சோதனைகள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஏராளமானவர்கள் தகுதி அற்றவர்களாக இந்த சோதனையிலே கணக்கிடப்படுகிறார்கள் என்றும் சகோதரருடைய எழுத்துக்களை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்படியாக இந்த சகோதர சிநேகத்தினுடைய சோதனைகள் அதனுடைய பரீட்சைகள் மிகவும் அவசியமாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையுமாக அவைகள் காணப்படுகின்றது. மாத்திரமல்ல, பரிசுத்தாவியின் கிருபைகளிலே நாம் அதிகமாய் வளர்வதற்கு நாம் தேவனிடத்திலே அதிக அதிகமான ஜபங்களை நாம் மனதினம் ஏறெடுக்கிறோம். அப்படிப்பட்டமான ஜபங்களுக்கு தேவன் நமக்கு பதிலளித்து நமக்கு அவர் உதவும்படிக்கு அவர் வைத்துள்ள வழிமுறை என்னவென்று நாம் பார்க்கும்போது சிலருடைய எழுத்துக்களை மீண்டுமாய் நாம் பார்க்கும்போது ரீப்ரன்ஸ் 53:46 நம்முடைய அன்பு, நம்முடைய பொறுமை, நம்முடைய சகோதர சிநேகம், சாந்தம், நற்பண்புகள், நிதானம் ஆகிய விஷயங்களில் தேவன் நமக்கு பரீட்சைகள் அனுமதிப்பதே நமக்கு உதவுவதற்காக தேவன் வைத்துள்ள வழிமுறை என்று சகோதரர் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆகவே இப்படிப்பட்டதான விதத்திலே இந்த சகோதர சிநேகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அவைகள் பரீட்சைகள் நமக்கு தேவன் அனுமதிக்கும் போது, தெய்வீக வழிநடத்துதல்கள் மூலமாக இப்படிப்பட்ட பரீட்சைகளை நாம் பெற்றுக் கொள்ளும் போது அவைகளில் வெற்றி சிறந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர்கள் 4:9-94 சகோதரர் குறிப்பிடும் போது சகோதர சிநேகம் தீர்மானிக்கிற ஒரு பரீட்சையாய் காணப்படுகிறது என்று அங்கு குறிப்பிடுகிறார். ஆகவே நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தீர்மானிக்கிற பரீட்சையாக இந்த சகோதர சிநேகம் இந்த காலப்பகுதிகளே அது காணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சபையினுடைய பரீட்சை நிலைமைக்கான முடிவை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே பரீட்சையின் காலப்பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் சரியான குணலட்சணங்களை வளர்த்தினால் மாத்திரமே இப்படிப்பட்டதான பரீட்சைகளில் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் காணப்பட முடியும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட விதத்தில் காணப்படக்கூடிய இந்த சகோதர சிநேகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை காட்டிலும் அல்லது உலகத்தில் இருப்பவர்கள் மத்தியில் இருப்பதை காட்டிலும் தேவ பிள்ளைகள், விசேஷமாக ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டிகளாக இருப்பவர்கள் மத்தியில இந்த சகோதர சிநேகத்தில அதிகப்படியான பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் அங்கு காணப்படுவதாகவும் நம்முடைய மூத்த சிவர் அங்கு குறிப்பிடுகிறார். அப்படியானால் இப்படிப்பட்ட புது சிருஷ்டிகளாக இருப்பவர்கள் மத்தியில இந்த ஒரு சகோதர சிநேகத்தில பிரச்சனைகள் அல்லது பிரிவினைகள் அல்லது பிணக்குகள் ஏற்படுவதற்கான காரணங்களை குறித்து நாம் தியானிக்கும் போது, முதலாவது சத்தியத்திற்குள்ளாக அழைக்கப்பட்டவர்களை குறித்து நாம் பார்க்கலாம். சத்தியத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அது பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சத்தியமானது பலவீனமானவர்களை காட்டிலும் பலமுள்ளவர்களையே அதிகமாக ஈர்ப்பதாக நாம் பார்க்கிறோம். சத்தியம் பலவீனமானவர்களை காட்டிலும் பலமுள்ளவர்களை அதிகமாய் பற்றிக் கொள்கிறதாய் இது காணப்படுகிறது. கர்த்தரும் கூட இந்த காலப்பகுதிகளில் ஒருவேளை ரப்பர் பந்து போன்ற வளையும் தன்மையுடைய ஜனங்களையோ அல்லது களிமண் போன்ற நெகிழும் தன்மையுடைய ஜனங்களையோ கர்த்தர் இப்பொழுது தேடுவதில்லை என்பதையும் நாம் சத்தியங்களிலிருந்து நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பலமான அல்லது பலமுள்ளவர்களை, வைரம் போன்ற உறுதி தன்மையுடையவர்களை சத்தியம் பற்றிக் கொள்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த பலமான பாத்திரங்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் மாம்சத்தில் உறுதியானவர்களாய் காணப்படுகிறார்கள், மனோதிடம் உடையவர்களாய் காணப்படுகிறார்கள், போராடுகிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். மாம்சத்தில் உறுதி தன்மை, மனோதிடம் மற்றும் போராடும் குணம், இவைகள் தான் இந்த வைரம் போன்ற உறுதித்தன்மையுடைய இந்த ஜனங்களை சத்தியம் பற்றிக் கொள்வதற்கான ஒரு மாபெரும் காரணிகளாய் இங்கு காணப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த காரணிகளை குறித்து நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்களை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் ஜெயம் கொள்ளும் வகுப்பாராக நம்மை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல கூட்டிக் கொள்ளும்படியாகவும் காணப்படக்கூடிய இந்த பண்புகளே அநேக நேரங்களில சபையாராக ஒன்று கூடி வரும்போது, இந்த பண்பு நலன்கள் ஒன்றாக கொண்டவர்கள் ஒன்று கூடி வரும்போது அவர்களுக்கிடையே அதிகமான பிணக்குகளும் அல்லது அதிகமான சில காயப்படுத்துதல்களும் ஏற்படுவதற்கான காரணிகளாய் காணப்படுகிறது என்று சகோதரர்கள் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த மனோதிடம், மாம்சத்தில் உறுதித்தன்மை, போராடுகிற தன்மை இவைகள் காணப்படுகிறவர்கள் அவர்கள் நிச்சயமாகவே தேவனுக்கு பிரியமான குணநலன்களை கொண்டிருந்த போதிலும் இந்த பண்பு நலன்கள் சில வேளைகளில் காயப்படுத்தக்கூடிய காரணிகளாய், சகோதர சிநேகத்திலே விரிசல்களை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாய் அது காணப்படுகிறது என்பதையும் நாம் உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை ரப்பர் பந்துகளையும் களிமண் பந்துகளையும் ஒன்றோடு ஒன்று போட்டு நாம் குலுக்கும் போது அவைகளில் எந்த விதமான சேதங்களும் அங்கு ஏற்படுவதில்லை. ஆனால் அந்த ரப்பர் பந்துகளோடும் களிமண் பந்துகளோடும் வைரத்தை நாம் போட்டு குலுக்கும் போது நிச்சயமாகவே அந்த வைரம் அதனுடைய உறுதித்தன்மை காரணமாக மற்ற களிமண் போன்ற பந்துகளையும் ரப்பர் போன்ற பந்துகளையும் அது உராய் செய்யும். அதன் நிமித்தமாக அதில் வெட்டுதல்களும் உரசல்களும் காயங்களும் ஏற்படும் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட கர்த்தருடைய சம்பத்தாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் அதிக அதிகமாய் ஒன்று கூடி வருகையில் அதிக அதிகமாய் சத்தியத்தை குறித்த விழிப்புணர்வை அவர்கள் பெற்றிருக்கையில் அவர்களுக்கு இடையே இப்ப இம்மாதிரியான சகோதர சிநேகத்துல பிணக்குகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அங்கு இருப்பதை அதிகமாய் காணப்படுவதாய் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக சகோதர சிநேகத்தின் சோதனைகள்ல அநேக காரணிகள் இந்த சகோதர சிநேகத்தில பிரச்சனைகள் அல்லது பிணக்குகள் ஏற்படுத்துவதற்கான காரணிகளாய் இங்கு காணப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஒரு சில காரணிகளை நாம் தற்போது நாம் பார்க்கலாம். முதலாவதாக, தேவ ஜனங்களை காயப்படுத்துவதற்கான எதிராளியின் கருவிகளாக இருக்கக்கூடிய புகழ்ச்சி மற்றும் தற்பெருமை அல்லது கர்வம் என்ற இந்த குணநலங்கள் சகோதர சிநேகத்திலே பிணக்குகள் ஏற்படுத்துவதற்கான காரணியாய் காணப்படுகின்றது. இரண்டாவதாக பார்க்கும்போது, அன்பிற்கு பதிலாக வேறு விதமான உணர்வுகளை நாம் இருதயத்திலே பெற்றிருப்பதும் இந்த சகோதர சிநேகத்தில் பிணக்குகள் ஏற்படுவதற்கான காரணியாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக, ஆவியின் கனிகளில் நாம் பகுதியளவே வளர்ச்சி அடைந்திருப்பதும் இந்த ஒரு காரணியாய் காணப்படுகிறது. சகோதர சிநேகத்திலே பிரிவினைகள் ஏற்படுவதற்கான காரணியாய் காணப்படுகிறது. நீதியின் கொள்கைகளை சரியான விதத்தில் அடையாளம் கண்டுகொள்ள தவறுவதும் மற்றும் மாம்சத்தின் நம்முடைய சொந்த மாம்சத்தின் பலவீனங்கள் மற்றும் அபூர்ண தன்மைகளும் சகோதர சிநேகத்திலே பிணக்குகள் ஏற்படுவதற்கான காரணிகளாய் காணப்படுகிறது. நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்களை நாம் பார்க்கும்போது அநேக நேரங்களிலே சபைகளிலும் மற்றும் அநேக இடங்களிலும் குடும்பங்களிலும் இந்த பிரச்சனைகள் அல்லது பிரிவினைகள் பிணக்குகள் ஏற்படுவதற்கு தவறாக புரிந்து கொள்ளப்படுதலே மிக முக்கியமான காரணமாய் காணப்படுகிறது என்று நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடுகிறார். ஆகவே சகோதர சிநேகத்திலும் இப்படிப்பட்ட பிணக்குகள் ஏற்படுவதற்கு இந்த தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் என்ற ஒரு காரியம் மிக முக்கியமான ஒரு காரணமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே குற்றம் கண்டுபிடிக்கும் மனப்பாங்கு, சண்டையிடும் தன்மை, போராடும் குணம் இவைகளும் அநேக நேரங்களிலே இந்த ஒரு சகோதர சிநேகத்திலே பிணக்குகள் ஏற்படுவதற்கான காரணங்களாய் காணப்படுகின்றது என்பதை நம்முடைய மூத்த சகோதர எழுத்துக்களிலிருந்து நாம் பார்க்கலாம். இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரணிகள் அங்கு காணப்படுகின்றது. நம்முடைய நேரத்தை கருத்தில் கொண்டு நம்ம மிக முக்கியமான காரணிகளை மாத்திரமே நாம் இப்பொழுது நாம் முன்வைக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை உணர்ந்த நாம் சபையினுடைய பரீட்சையின் முடிவில் நாம் காணப்படுகிறோம். இது ஒரு இறுதி சோதனை, சபைக்கான கடைசி சோதனையில. அது மாத்திரமல்ல, இதை குறித்து சகோதரர் சொல்லும் போது இந்த ஒரு சோதனை, சகோதர சிநேகம் என்ற இந்த ஒரு சோதனை, இது தீர்மானிக்கிற ஒரு பரீட்சையாய் காணப்படுகிறது என்று குறிப்பிட்டார். ஆகவே இந்த தீர்மானிக்கிற பரீட்சையில நாம் வெற்றி கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனும் அப்படிப்பட்ட விதத்தில் நாம் ஜெயம் கொண்ட வகுப்பாராக நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாகவும் அங்கு காணப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த சகோதர சிநேகத்தில வரக்கூடிய சோதனைகளை நாம் எவ்வண்ணமாக மேற்கொள்வது, அவைகளை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை குறித்தும் நாம் சில தியானங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அப்படிப்பட்ட விதத்தில் மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை குறித்து நாம் வேதாமத்தில நாம் தியானிக்கும் போது, ரோமர் புஸ்தகம் 15 முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று வசனப்பதியில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த பலவீனருடைய பலவீனங்களை தாங்குதல், இது எப்படிப்பட்ட விதத்துல நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும்போது, புண்படுத்தாமல் அல்லது இடரம் பண்ணாமல் மற்றவர்களுக்கு அவர்களது பலவீனத்தை குறித்து கவனத்திற்கு கொண்டு வருவதே பலமுள்ளவர்களின் கடமையாய் காணப்படுகிறது என்று நம்முடைய மூத்த சகோதர எழுத்துக்களை நாம் தியானிக்கிறோம். ஆகவே பலமுள்ளவர்களாகிய நாமும் கூட நமக்கே பிரியமாய் நடவாதபடிக்கு, பலவீனர்களுடைய பலவீனங்களை குறித்து அவர்கள் இடரல் அடையாதபடி, அவர்கள் புண்படுத்தப்படாதபடி அதை அவர்களுக்கு எடுத்து செல்வது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட விதத்துல இந்த வழிமுறையை நாம் கடைபிடிக்கும் போது இந்த சகோதர சிநேகத்திலே வரக்கூடிய பிணக்குகளை பிரச்சனைகளை நாம் சரி செய்து கொள்ள இது ஒரு அத்தியாவசியமான அல்லது அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, கர்த்தருடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 15 12 நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்ற கர்த்தருடைய வார்த்தைகளும், 1 யோவான் 3:14 நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஆகவே இப்படிப்பட்டதான கர்த்தருடைய கற்பனைகளை வாசித்திருக்கின்ற, அவைகளை தியானித்திருக்கின்ற நாம் அவைகளை கை கொண்டு கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதன் மூலமாக நாம் இந்த சகோதர சிநேகத்தில் வரக்கூடிய பிணக்குகளை நாம் சரி செய்பவர்களாய் நாம் காணப்படுவோம், அல்லது இந்த சோதனைகளை நாம் ஜெயம் கொள்பவர்களாய் நாம் காணப்படுவோம். 1 பேதுரு 1:22 ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்ற வசனத்திற்கு இசைவாக, தேவ ஆவியின் வழிநடத்தல்படியாக சத்தியத்திற்கு நாம் செவி கொடுத்து சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது, சத்திய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் நிச்சயமாகவே இந்த ஒரு காரியத்தை நாம் வெற்றி கொள்வதற்கு அது மிகவும் எளிமையான ஒரு காரியமாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, திவ்ய ஏற்பாடு, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல திவ்ய ஏற்பாடு வைத்திருக்கிற கொள்கைகளுக்கு நாம் இசைவாய் காணப்படும் போதும், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளும் போதும், பொன்னான பிரமாணத்தை நம்முடைய பேச்சு விஷயத்திலும் நம்முடைய கிரியைகள் விஷயத்திலும் நாம் செயல்படுத்தும் போதும் இந்த ஒரு சகோதர சிநேகத்தின் சோதனையிலே நாம் ஜெயம் கொண்டவர்களாய் நாம் காணப்பட முடியும். கொலோசியர் 3:14 பூரண சற்குணத்தின் அன்பாக கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த ஒரு அன்பை தரித்துக் கொள்வதும், மற்றவர்கள் செய்கின்ற அநேகவற்றை மறந்து மன்னித்து விடுவதுமே இயற்புடையதாக இருக்கும் என்ற நம்முடைய மூத்த சோதனை ஆலோசனைகளை இந்த வசனத்தில் நாம் கவனிக்கும் போது, அதன் அடிப்படையில நாம் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொண்டு மற்றவர்கள் செய்கின்ற அநேகவற்றை மன்னித்து விடுவதன் மூலமாக நாம் இந்த ஒரு சகோதர சிநேகத்தில் வரக்கூடிய பிணக்குகளை மேற்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 35:95 நம்முடைய மூத்த சுவர் எழுத்துக்களை நாம் தியானிக்கும் போது, அத்தியாவசியமாக இல்லாத காரியங்கள் மீது சண்டை போடும் மனப்பான்மையாகிய தவறான ஆவியை நம்முடைய சொந்த இருதயங்களிலிருந்து போராடி வெளியேற்ற வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களில் சண்டை போடும் மனப்பான்மையாக இந்த ஆவியை நம்முடைய சொந்த இருதயங்களிலிருந்து போராடி வெளியேற்றுவதன் மூலமாக நாம் இந்த சகோதர சிநேகத்தில பிணக்குகளை நாம் வராமல் தவிர்ப்பது, அல்லது அந்த பிணக்குகளிலிருந்து அவற்றை ஜெயம் கொள்வதற்கு இவைகள் காரணிகளாய் காணப்படுகிறது. இது மாத்திரமல்ல, நாம் சரி செய்ய வேண்டிய பொறுமை இன்மை அன்பில்லாமை என்ற பெரிய உத்திரம் நம்முடைய கண்களிலே காணப்படும் போது நம்முடைய சொந்த கண்களிலிருந்து அந்த உத்திரத்தை நாம் முதலாவது அகற்ற வேண்டியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்காக நாம் பரிசுத்த ஆவிக்காகவும் அன்பின் ஆவிக்காகவும் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பரிசுத்த ஆவி எப்படி அந்த வைரம் போன்ற அந்த ஒரு உறுதித்தன்மையுடையவர்கள் அவர்கள் அந்த உராயும் போது அதிலே வெட்டுதல்களும் சிராய்ப்புகளும் ஏற்படுகிறதோ, அவைகளை தவிர்ப்பதற்கு எப்பொழுதுமே அந்த எண்ணெய் பயன்படுத்துவார்கள். எண்ணெய் எப்பொழுதுமே மிருதுவாகவும் வலுவழுப்பாகவும் காணப்படும். ஆகவே அந்த எண்ணெய் உராய்வை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும். அதே போலவே இந்த பரிசுத்தாவி அதற்காக நாம் ஊக்கமாய் ஜெபித்து, பரிசுத்த ஆவிக்காகவும் அன்பின் ஆவிக்காகவும் தேவனிடத்திலே ஊக்கமாய் ஜெபித்து நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே சகோதர சிநேகத்திலே வரக்கூடிய அந்த உராய்வுகளை தவிர்ப்பதற்கு இந்த பரிசுத்தாவி அது மிக ஒரு அருமையான வழிமுறையாய் காணப்படுகிறது என்பதை நாம் காண்கின்றோம். அது மாத்திரமல்ல, இறுதியாக நாம் பார்க்கும்போது புது சிஸ்டினுடைய மிக முக்கியமான விஷயம் நம்முடைய இருதயங்களில் பரிபூர்ண அன்பை அடைவதுதான் என்பதை நம் அனைவருமே சத்தியங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பரிபூர்ண அன்பை அடைந்து அதில் நிலைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 13:1 நாம் வாசிக்கும் போது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே சகோதர சிநேகம், இந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களாய் சத்தியத்திற்குள்ளாக நாம் வந்த புதிதிலே எப்படிப்பட்ட அன்பை நாம் பெறுத்து கொண்டிருந்தோமோ அந்த அன்பு அவைகளில் குறைவுபடாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் மற்ற சகோதரர்களுடைய பலவீனங்களை பார்க்காதபடிக்கு ஆரம்ப நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட விதத்துல நம்முடைய சத்தியத்திற்குள்ளாக வந்த புதிதில நம்முடைய முளைகள் காணப்பட்டதோ, அதே போலவே நம்முடைய வளர்ச்சி நிலைமைகளின் போதும் கூட நாம் மற்ற சகோதரர்களுடைய காரியங்களை நாம் அப்படிப்பட்ட விதத்திலேயே கவனத்தில் கொள்பவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சகோதரர்கள் மத்தியில் தேவன் வெளிப்படுத்தக்கூடிய தெய்வீக அன்பை நாம் நிரூபித்து காட்டும் போது பரிபூர்ண அன்பு என்ற இலக்கினை அடைவதற்கு நாம் மிக சமீபமாக நெருங்கி விடுகிறோம். ஆகவே தேவன் இப்படிப்பட்ட சகோதரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய தெய்வீக அன்பை நாம் தேவனுக்கு முன்பாக நிரூபித்து காட்ட வேண்டியவர்களாக இருக்கும். அப்படிப்பட்ட விதத்துல நிரூபித்து காட்டும் போது நாம் அந்த இலக்கில அந்த மூன்றாம் கட்டத்தை நாம் அடைந்து அதில நிலைத்திருந்து அதில தொடர்ந்து நிலைத்து நிற்கும் போது அடுத்த கட்டமாகிய நான்காம் கட்டத்தை நோக்கி நாம் முன்னேறுகிறவர்களாக காணப்படுவோம். இதிலே பல்வேறு விதமான போராட்டங்கள் தயக்கங்கள் நம்ம இடத்திலே காணப்பட்டாலும் அவற்றையெல்லாம் நாம் பொருட்படுத்தாதபடிக்கு நம்முடைய சுய நீதியான எண்ணங்களை எப்பொழுதும் தவிர்த்து நம்மை தாழ்மைப்படுத்தி கர்த்தர் நிமித்தம் சகோதர அன்பை நாம் நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாகவே நாம் தேவனுடைய கற்பனைகளை நாம் நிறைவேற்றுவர்களாய் காணப்படுவோம். ஆகவே இப்படிப்பட்ட விதத்துல சகோதர சிநேகத்துல நமக்கு சோதனைகள் அனுமதிக்கப்படும் போது அதற்கான காரணிகளை நாம் உணர்ந்தவர்களாய் அவைகளை ஜெயம் கொள்வதற்கு அந்த சகோதர சிநேகத்தில் வரக்கூடிய சோதனைகளை நாம் ஜெயிப்பதற்கு வேண்டிய வழிமுறைகளை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் இந்த ஒரு சோதனைகளை நாம் கடந்து செல்லும் போது நிச்சயமாகவே தேவன் அவருடைய தூயாவின் வழிநடத்தின்படியாக சகோதர சிநேகத்திலே நாம் அந்த இறுதி பரீட்சையில தீர்மானிக்கிற பரீட்சையில நாம் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்பதற்கு தேவன் நம்ம கிருபை செய்வார். ஆகவே இப்படிப்பட்ட வாய்ப்புல உங்கள் மத்தியில இந்த ஒரு சகோதர சிநேகத்தை குறித்ததான சில காரியங்களை தியானிப்பதற்கு தேவன் கொண்ட அருமையான வாய்ப்பிற்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் மூலமா என்னுடைய நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். வாய்ப்பு தந்த சபையார் அனைவருக்கும் சபையின் சார்பாக என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.
தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது இரண்டாவது காரியமாக ஜெயிப்பதற்கு ஏதுவான விசுவாசம் குறித்து சேலம் சபையின் சகோதரர் ராஜா அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே தியானிப்பார்கள். சகோதரர் அவர்களே, இரண்டாவது தலைப்பை தியானிக்கும்படியாக அன்புகிறேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சேலம் சபையாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கடைசி சபைக்கான கடைசி கால சோதனைகள் என்ற கருத்து கோவையிலே ஜெயிப்பதற்கு ஏதுவான விசுவாசம் என்கின்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம். இந்த ஒரு விசுவாச சோதனையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு அழைப்பின் பாதையில் காணப்படக்கூடிய நம் ஒவ்வொரு இடத்திலும் விசுவாசம் என்பது காணப்படக்கூடியதாக அங்க காணப்படுகிறது. ஆனாலும் நம்முடைய இந்த ஜெயிப்பதற்கு ஏதுவான விசுவாசம் இல்லாவிட்டால் இந்த கடைசி கால சோதனையை நம்மால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஜெயிக்க முடியாது. கடந்த காலங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது இந்த விசுவாச சோதனை அதற்கே உண்டான வீரியத்துடன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது காணப்பட்டுச்சு. அதே போலதான் இந்த கடைசி கால பாத அங்கங்களிடையே நம்முடைய காலத்துக்கு ஏற்ற அந்த ஒரு வீரியத்தோடு இந்த ஒரு விசுவாச சோதனை இன்றைக்கு நம்ம தீல கடந்து வரக்கூடியதாக அது காணப்படுகிறது. அப்ப இந்த விசுவாச சோதனையை அதற்கேற்ற அந்த வீரியத்தை கண்டிப்பாக நாம ஜெயிப்பதற்கு ஏதுவான விசுவாசம் உடையவர்களா இருந்தா மட்டுமே தான் நாம் அவைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை கூட நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆனா இன்றைக்கு இந்த விசுவாச சோதனையில அநேகர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் பெற்று ஓடிக்கொண்டிருந்த அந்த விசுவாசத்திலிருந்து விழுந்து போகக்கூடியவர்களாகவும் அதே நேரங்களில் பின்வாங்கி போகக்கூடியவர்களாகவும் இருப்பதை நம்ம தீலே இந்த நாட்கள்ல நாம் காணக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப இந்த விசுவாச சோதனையின் நோக்கம்தான் என்ன, தேவனுடைய நோக்கம்தான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை மடிந்து போக செய்யறதோ அல்லது நம்மளை இந்த அழைப்பின் பாதையில இருந்து விழுந்து போக செய்யறதோ தேவனுடைய நோக்கம் கிடையாது. மாறாக தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் இந்த விசுவாசத்தில் பூரணப்படுவதற்கும் கிறிஸ்துவின் சாயலிலே பூரணப்படுவதற்கும் தேவன் என்ன செய்யறாருன்னா தொடர்ச்சியாக நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த சோதனைகளை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்படி அனுமதிச்சாலும் நம்முடைய திராணிக்கு மேலாக தேவன் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா இந்த விசுவாச சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் இந்த சோதனையுடைய இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது அவருடையவர்களை பிரித்தெடுப்பதற்காக தேவன் என்ன செய்யறாருங்க இந்த விசுவாச சோதனைகளை இன்றைக்கு நமக்குள்ளாக அனுமதிக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். அப்ப இந்த அழைப்பின் பாதையில் காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த விசுவாச போராட்டத்தை போராடக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையுடைய பிரதான சோதனையாக அல்லது பிரதான போராட்டமாக அங்க காணப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் நான் நம்முடைய சுய சித்தத்தை வெறுத்து நெருக்கமான பாதையில் செல்லக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய முழு விருப்பத்தையும் நம்முடைய சித்தத்தையும் நம்முடைய பரமபிதாவுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய இந்த மனித விருப்பங்களையும் எதிர்நோக்குகளையும் நாம முற்றிலும் நசுக்கணும். கொஞ்சம் கூட அதுக்கு இடம் கொடுக்காம அதை முற்றிலும் நசுக்கி முழுமையா தேவ சித்தம் செய்வதற்கு அல்லது தேவனுடைய சித்தம் நம்மை ஆண்டு கொள்வதற்கு அதே நேரத்தில் அவருடைய வேலையை செய்வதற்காக நாம் நம்முடைய பூமிக்குரிய ஆசைகள் என்ன செய்யணும் அடக்கி நம்மை நாமே ஒவ்வொரு மணித்துளி நேரமும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கணும். இதுதான் நாம் ஏறெடுக்கக்கூடிய பிரதானமான ஒரு போராட்டம். அப்ப இந்த ஒரு விசுவாச போராட்டத்துல நம்முடைய குருவாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அது போல அவருடைய சகோதரர்களா இருக்கக்கூடிய அல்லது அவருடைய சரீர அங்கங்களா இருக்கக்கூடிய நாமும் இந்த விசுவாச சோதனையை போராடி ஜெயிக்க வேண்டியவர்களாக நம்ம காணப்படணும். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்முடைய மாம்சமான கண்கள் என்ன செய்யுது அப்படின்னா நாம பார்க்கக்கூடிய இந்த காரியங்கள் நம்முடைய ஓட்டத்திற்கு எதிரடியான காரியங்களை செய்யும்படிக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் தூண்டக்கூடியதாக அது காணப்படுகிறது அப்படின்றது கூட நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வேலையை முழுமையா செய்வதற்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜீவனை முழுமையா ஒப்பு கொடுப்பதற்கு நம்ம மாம்ச கண்களால் பார்க்கக்கூடிய அந்த காரியங்கள் அவைகள் தடை செய்யக்கூடியதா இருக்கு. இன்னும் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்தவ குணலட்சணங்களை வளர்ப்பதற்கும் இவைகள் பெரும் தடையாக நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக அங்க காணப்படுகிறது அன்பானவர்களே. அப்ப இந்த மாம்ச கண்கள் காணக்கூடிய காரியங்கள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை யார் ஒருவராகவும் சரி செய்ய முடியும் என்று நம்ம பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நமக்குள்ள ஊக்குவிக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினால் மாத்திரமே இந்த ஒரு மாம்ச கண்களினால் காணக்கூடிய காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய தடைகளை ஒவ்வொரு நாளும் நாம போராடி மேற்கொள்ள முடியும் அப்படின்றது கூட நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம காணப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய விசுவாசம் சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆராய்ந்து பார்க்கணும். இதற்கு உதாரணம் சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ட்ரெயின்ல ஒரு காலத்துல ட்ரெயின் நீராவி இன்ஜின்ல வந்து இயக்கப்பட்டு இருந்துச்சு. அப்படி இயக்கப்பட்டு இருக்கும் போது இந்த நீராவியை வந்து நம்ம நன்மையானவர்களுக்கும் பயன்படுத்தலாம், தீமையானவர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரிதான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம் சரியான விசுவாசமா இருக்கும்படி நாம பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய விசுவாசம் தவறான விசுவாசமா இருந்துச்சா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது மணல் மேல் கட்டிய வீட்டை போல நம்முடைய விசுவாசம் காணப்படும். மணல் மேல் கட்டின வீடு என்ன ஆகுங்க, எப்ப வேணாலும் இடிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது சரியான பாதையில போகாம பாறைகள்னால மோதி உடையக்கூடிய தப்பலை போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியும் அங்க காணப்படும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய விசுவாசத்தை நாம சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமானதா அங்க காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒருவருக்குள் தவறான விசுவாசத்தின் அடிப்படையில தோன்றக்கூடிய மதீனமான காரியங்கள் என்ன செய்யுதுன்னா அனைவருக்குள்ள இன்னைக்கு காணப்படுகிறது. சப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய தவறான விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கும்போது சாத்தான் என்ன செஞ்சாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே போயிட்டு ஒரு தவறான விசுவாசத்தை அவருக்குள்ள கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி பண்ணார். அதாவது நீங்க ஆலயத்தின் உச்சியில இருந்து கீழே குதிங்க, தேவ தூதர்கள் என்ன செய்ய உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி தவறான விசுவாசம் ஒருவருக்குள்ள காணப்படும் போது அது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில மதீனமான காரியங்களை அவர்களுக்குள்ள ஏற்படுத்துவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப சரியான விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது எப்ரேயர் 11:1 நம்ம பார்க்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கு. அப்ப இந்த ஒரு வசனத்தை சுருக்கி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய சிந்தையில தேவனையும் அவருடைய வாக்குறுதிகளையும் செயல்முறைப்படுத்தி அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளி நேரமும் பயிற்சி செய்யறது தான் என்ன அப்படின்னா விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது தேவன் மேல வைக்கக்கூடிய விசுவாசம் தான் உண்மையான விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்க காணப்படுகிறது. அப்ப இந்த சரியான மற்றும் உண்மையான விசுவாசத்துடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளின் மேல இந்த விசுவாசம் அடித்தளமிட்டு கட்டப்பட்டிருக்கும். இரண்டாவது அது ஆராய்ந்து நிரூபிக்கப்பட்டிருக்கும். அடுத்து இருதயத்திலும் சிந்தையிலும் ஆழமாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பதியப்பட்டிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த ஒரு விசுவாசம் தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது உலகம் மாம்சம் சாத்தானே அது ஜெயிக்கக்கூடியதா அங்க இருக்கும் பார்க்கும். அப்ப ஒரு விசுவாசம் இரண்டு முக்கியமான உட்பொருட்களை உள்ள அடக்கியது. ஒன்னு அறிவாற்றல் சார்ந்த உறுதி, ரெண்டாவது நம்பிக்கைக்குரிய இருதயம். இந்த ரெண்டும் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய விசுவாசத்திற்கு இருதயத்தின் சிந்தையும் நம்முடைய தலையில் உள்ள அந்த அறிவும் தான் முழுமையா தேவைப்படுகிறது. ஆனா இன்னைக்கு சரியான விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு நிறைய பேர்கிட்ட இந்த ரெண்டு உட்பொருட்கள்ல ஒரு உட்பொருள் இல்லாமையே போயிடும். அப்ப நீங்க நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசத்தால செயல்படக்கூடிய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா அறிவினால் ஏற்படக்கூடிய விசுவாசத்தை செயல்படுத்தக்கூடியவர்களா அவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டுமே தனித்தனியா இருந்து செயல்படுச்சு அப்படின்னா அதனால ஒருத்தருக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. அப்ப இந்த ரெண்டுமே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இணைந்து செயல்படும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீர அங்கங்களா நாம் ஆக முடியும். ஒருவேளை அது ரெண்டு தனித்து காணப்படும் போது அவர்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பொறி பறக்கும் கடு சோதனைகளை அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அதனாலதான் இப்பேற்பட்டவர்கள் அந்த சோதனைகள்ல இருந்து விழுந்து பார்க்கக்கூடியவர்களா அங்க காணப்படுறாங்க. அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப நான் நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தின் இரண்டு உட்பொருட்களையும் சரியான நிலையில சரியான விதத்துல பெற்றிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த கடைசி கால சோதனைகள் இல்லைங்களா விசுவாச சோதனைகள் அதற்கே உண்டான வீரியத்தோடு வருது அப்படின்னா நாம் அதை ஜெயிப்பதற்கு ஏதுவான விசுவாசத்தை உடையவர்களா இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்ப்போம். அதனாலதான் நம்ம பார்க்கும்போது எப்ரேயர் 11:6 பார்க்கும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாது. அப்ப விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப ஜெயிப்பதற்கு ஏதுவான விசுவாசம் இல்லை அப்படின்னா இந்த கடைசி நாட்கள்ல வரக்கூடிய சோதனைகளை நம்மளால் ஜெயம் கொள்ள முடியாது அப்படின்னு பார்ப்போம். அப்ப ஜெயிப்பதற்கு ஏதுவான விசுவாசத்தை நமக்குள்ள நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா முதலாவது நமக்குள்ள காணப்படக்கூடிய நம்பிக்கையற்ற மூட நம்பிக்கைகளை முற்றிலுமா நாம் என்ன செய்யணும், நிராகரிச்சு அதை தவிர்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில தவிர்த்து அதை மேற்கொள்ள வேண்டியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டும். அதே நேரங்களில் உண்மையான விசுவாசம் நமக்குள்ள ஊக்குவிக்கப்பட்டு அது வளர்ந்து பலப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையக்கூடியதாக அங்க காணப்படணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தில் உறுதித்தன்மை நமக்கு வேண்டும். அதனால பவுல் சொல்லும்போது ஒருத்தர் விசுவாசத்துல உறுதி இல்லாமல் இருந்தார்கள் அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியாதுங்க, எதையுமே ஜெயிக்க முடியாது. யார் ஒருத்தர் விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே மாம்சம் உலகம் பிசாசை ஜெயிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்க முடியும். அப்ப விசுவாசத்தில் உறுதி என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால்தான் யூதா 1:20 அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லும் போது நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்யறதுல அப்படின்னா விசுவாசத்துல நம்மளை உறுதிப்படுத்தாமலே நம்முடைய எதிராளிகள் கூட நம்ம சண்டை போட போயிடும். அப்படி சண்டை போட போனா நம்ம ஜெயிக்க முடியுங்களா, ஜெயிக்க முடியாது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுல நிலைத்து நிக்கணும். நிலைத்து நின்று கொண்டு நாம் நம்முடைய சத்துருக்களோட நம்ம போராட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போகும். அப்படி போனால் மட்டுமே தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம இறுதியில ஜெயிக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அதனால விசுவாசத்தில் உறுதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அங்க காணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அன்பானவர்களே, அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு அழைப்பின் பாதையில் நாம் வரும்போது ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தை துவக்குகிறவராகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மாதிரியையும் அவருடைய போதனைகளையும் என்ன செய்யறாங்க, கடைபிடிக்கிறோம் பின்பற்றுறோம். ஆனா நாளடைவில் என்ன ஆயிடுங்க, நாளடைவுல அவருடைய மாதிரியையும் அவருடைய போதனைகளையும் அவருடைய வழி நடத்துதல்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் அங்க இல்லாமல் போயிடும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எபிரேயர் 12:2 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி நாம என்ன செய்யணும்னா இறுதி வரைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட மாதிரியையும் அவருடைய போதனைகளையும் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் அங்க காணப்படணும். அன்பானவர்களே, இது மாத்திரம் இல்லாமல் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எபிரேயர் 11:11 அந்த குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் விசுவாச வீரர்கள் எவ்வளவு பேர் வேதாந்தத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கைகளை நாம் என்ன செய்யலாங்க, நாம நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்காக அவருடைய வாழ்க்கைகளையும் நாம் தியானிக்கலாம் அப்படின்றது கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப இருக்கும் பொழுது இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய விசுவாசத்தை எப்படியெல்லாம் நாம் அதிகரிக்கலாம், ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கும் போதுதான் அது ஜெயிப்பதற்கு ஏதுவான விசுவாசமாக அங்க மாறும். அப்ப எப்படியெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவது பாயிண்ட் என்னன்னா ஜபம். அப்ப இந்த ஜபம் எப்படி அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிட்ட எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜபம் பண்ணாங்க, அந்த மாதிரி நாமளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனே எங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கக்கூடியவர்களா நாம் இருக்கணும். அது மாத்திரமல்லாமல் யார் ஒருவர் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்களோ அவர்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் அந்த அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அங்க காணப்படுகிறார்கள். ஏன்னா இந்த ஒரு வாக்குறுதி நம்ம எங்க பாக்கலாம் அப்படின்னா பேதர் கிட்ட பார்ப்போம், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அங்க என்ன செய்யப்படுது அப்படின்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்திலும் நமக்கு உதவிகள் அங்க கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும். ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைகளை நாம வாசிக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போதுதான் தேவனை அறியக்கூடிய அறிவு நமக்கு என்ன செய்யணும் நமக்கு கிடைக்கும். தேவனை அறியக்கூடிய அறிவு நமக்குள்ள அது வளர்ச்சி அடையும். அப்ப தேவனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது தேவனுடைய திட்டம் அவருடைய செயல்முறைகள் அவருடைய குணநலன்கள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் இதை பற்றிய அந்த அறிவை நாம வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். அப்படிப்பட்ட அப்படி இருந்தால் மட்டுமே தான் நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஏன்னா விசுவாசத்துல ஒருத்தர் நிலைத்திருக்கணும் அப்படின்னா அறிவு ரொம்ப ரொம்ப அவசியமாக அங்க காணப்படுகிறது அன்பானவர்களே. அப்ப சத்தியத்தின் அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாம் ஒவ்வொரு நாளும் அடைவதற்கு ஒவ்வொரு மணித்துளி நேரங்களையும் நம்ம பயன்படுத்தி அந்த ஒரு அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நம்மளால பிரயாசங்களை நாம் ஏறெடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் அறிவை சரியான முறையில நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி தேவனுடைய திட்டம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, இனி அவருடைய தெய்வீக திட்டத்தின் குறித்த காரியங்கள் என்ன, அட் பிரசன்ட்ல தேவனுடைய தெய்வீக திட்டம் எப்படி நடந்துட்டுன்னு சொல்லிட்டு தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் அறிவை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் அறிவை நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்டேட் பண்ணிக்கிறது இல்லை. அப்ப அந்த அப்டேட் என்ன ஆகுதுன்னா ரொம்ப லேட் ஆகுது. அப்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன பரிதபிக்கக்கூடிய ஒரு வகுப்பாரா நம்ம போயிடுவோம். அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் அறிவை சரியான முறையில நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அந்த காணப்படணும் அன்பானவர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வாக்கு சத்தங்களை தொடர்ந்து நாம என்ன செய்யணும் நினைவு கூறக்கூடிய வேண்டியவர்களாக நாம இருக்கணும். அப்ப தேவனுடைய வாக்கு உறுதிகளை தொடர்ந்து நாம நினைவு கூறும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தருடைய விசுவாசம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு வாக்கு சத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் இன்றைய நாட்கள்ல வாக்கு சத்தம் அப்படின்ற ஒரு புக்கையே கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிச்சு அதை நமக்குரியதா அந்த வாக்கு சத்தங்களை நமக்குரியதா ஆக்கி கொள்றோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள இந்த விசுவாசம் என்பது வளரக்கூடியதா அங்க காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கு சத்தங்களை சரியான முறையில நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா வாக்கு சத்தம் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த வாக்கு சத்தங்கள் வேற, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த வாக்கு சத்தங்கள் வேற. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும் நிறைய குழப்பங்கள் வந்துடும். மாம்சத்துக்குரிய இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த வாக்கு சத்தங்களை நாம என்ன செய்யக்கூடாது, அதை பிடிச்சிட்டு தேவனே எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்கன்னா தேவன் வாய்க்க பண்ண மாட்டேன். அப்ப சுவிசேஷத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு சத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு சத்தங்களையும் அவனுடைய ஆவியையும் நாம் என்ன செய்யணும் சரியான முறையில புரிந்து கொள்ளக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அப்படி புரிந்து கொள்ளும் போது மட்டுமே தான் நமக்குள்ள விசுவாசம் நம்பிக்கை கிறிஸ்தவ குணலட்சணங்கள் அது வளரக்கூடியதா அந்த காணப்படும் அன்பானவர்களே. அது மட்டும் இல்லாமல் வாக்கு சத்தத்தின் மேல யார் ஒருத்தர் உறுதியான விசுவாசம் வைக்கிறார்களோ அல்லது உறுதியான நம்பிக்கையை வைக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா உலகம் மாம்சம் சாத்தானை அவர்கள் ஜெயிக்க முடியும். அப்ப உறுதியான நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன செய்ய முடியாது சொல்லி பார்க்கும்போது உலகம் மற்றும் மாம்சம் சாத்தானை அங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு பாக்குறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய அன்பை தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் இது எந்த அளவுக்கு ஒருத்தர் நீங்க உணர்றாரோ அவர்களுக்குள்ள இந்த விசுவாசமும் என்ன செய்யும் அப்படின்னா வளரக்கூடியதா இருக்கும். அதனால தேவன் மீதான அவருடைய அன்பின் ஆழ அகலம் உயரங்களை எந்த அளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கும் போது அந்த விசுவாசமும் என்ன செய்யுங்க நமக்குள்ள அந்த வளரக்கூடியதா அந்த காணப்படும் அன்பானவர்களே. இறுதியா ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இறுதியா என்ன அப்படின்னா, தகவல் சொல்லும் போது ஒருத்தருக்குள்ள இந்த ஜெயிப்பதற்கு ஏதுவான விசுவாசம் வளரணும் அப்படின்னா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்க சொல்லணும். எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இந்த அழைப்புக்குள்ள நம்ம வந்ததுல இருந்து இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு, அதே நேரங்களில் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம நம்பி செயல்பட்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி கலந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அனுபவங்களை நாம கவனிக்கக்கூடியவர்களா நாம இருக்கணும். அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவையும் நம்ம கவனிக்கணும், விசுவாச வீரருடைய வாழ்க்கையும் நம்ம கவனிக்கணும், வாக்கு தத்தங்களையும் கவனிக்கணும், ஜெபிக்கணும், அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம படிக்கணும். இதோடு கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய அனுபவங்களை நம்ம கவனிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய விசுவாசத்தின் வளர்ச்சியை நம்ம கவனிக்க முடியும். இப்படி இருந்த என்னுடைய விசுவாசம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இல்ல ஆரம்பத்துல நான் வச்சிருந்த விசுவாசம் இப்ப எனக்குள்ள குறைஞ்சி போயிருக்குது, அப்ப இந்த நிலையில நான் கடந்து போனேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கே உரிய வீரியத்துடன் காணப்படக்கூடிய சோதனைகளை என்னால் ஜெயம் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நாம கவனிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கணும். அப்படி கவனிக்கும் போதும் நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா வளர்த்துக் கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளின் சோ கடைசியா நம்ம ஒரு வசனம் பார்க்கும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனுடைய ஆவியினால் இல்லைங்களா ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா மேல் சொன்ன காரியங்களை நம்ம சரியா செய்யும் போது நம்முடைய இறுதியில நம்ம என்ன செய்யலாங்க, நம்ம ஜெயம் கொண்டவர்களாக மாறி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடைய சிங்காசனத்துல அவரோடு கூட நம்ம உட்காரலாம் அப்படின்றது கூட பாக்குறோம். சோ இந்த ஒரு விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு, குறிப்பா சொன்ன ஜெயிப்பதற்கு எதுவான விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு தேவன் தாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமே.
தேங்க்யூ பிரதர். ஜெயிப்பதற்கான விசுவாசம், அதை தொடர்ந்து மூன்றாவது காரியமாக உபதேசம் என்பதை குறித்து திருச்சி சபையில் பிரான்சிஸ் அவர்கள், சகோதரர் பிரான்சிஸ் அவர்கள் தியானிக்க உள்ளார்கள். சகோதரர் அவர்களை இந்த மூன்றாவது காரியத்தை குறித்து தியானிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன்.
கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவுக்களான என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், மற்றும் நான் சார்ந்திருக்கும் திருச்சி சபையருடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் தேவன் அனுமதிக்கக்கூடிய அனைத்து விதமான சோதனைகள் மத்தியிலும் மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சோதனையாக எது காணப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது உபதேசம் ரீதியிலான சோதனைகள். அப்போ ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உபதேசம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அது கருதப்படுகிறது என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது உபதேசம் எனக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் ஆராயும் போது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். முதன் முதலாக வேதாகமத்தில் உபாகமம் 32:2 உபதேசம் எனக்கூடிய வார்த்தை இங்கு பதிவு செய்யப்பட்டது. ஆங்கிலத்தில் டாக்டிரின், இதற்கான மூல வார்த்தை நாம் பார்க்கும்போது லோகாஸ், அதற்கான சரியான அர்த்தங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம் இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழில் அறிவுறுத்தல் அல்லது அறிவை உணர்த்துதல். அதாவது ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சரியான அறிவுறுத்தல்களை அவர் கேட்டு அவைகளின்படி அவர் நடந்தால் மாத்திரமே அந்த பயணி அவருடைய இலக்கை அவரால் அடைய முடியும். ஒருவேளை தவறான அறிவுறுத்தல்களை அவர் கேட்டு அதன்படி அவர் நடந்தார் என்று நாம் சொல்லும் போது அவர் செல்லக்கூடிய இலக்கு ஒரு தவறான இலக்கை நோக்கி அவர் பயணம் செய்யும். அந்த வகையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது நாம் அனைவரும் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் தரக்கூடிய அருமையான சத்தியங்கள், அருமையான உபதேசங்கள், அவைகளை நாம் கேட்டு அதன்படி நாம் நடந்தால் மாத்திரமே நம்முடைய இலக்கான கிறிஸ்துவின் சாயலை நாம் அடைய முடியும். ஒருவேளை, இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம், இங்குதான் நம்முடைய எதிராளி சாத்தானவன் நயவஞ்சகமான உபதேசங்களை மாறுபாடான உபதேசங்களை, கள்ள உபதேசங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம மத்தியில் அவர் அனுப்பி நம்முடைய இலக்கை திசை மாறி போகக்கூடிய அளவுக்கு தவறான உபதேசங்களை நம்முடைய மத்தியில் அவர் அனுமதிப்பதை நாம் பார்த்தோம். முதன் முதலாக நம்முடைய பிதாவாகிய தேவன் பேசின முதல் உபதேசம் வேதாகமத்தை நாம் எங்கு பார்க்கிறோம் என்று சொல்லும் போது ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சாயல்ல அவர் மனிதனை உண்டாக்கி முதன் முதலாக பேசின உபதேசம் நாம் பார்க்கிறோம். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம், அதை நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். இதுதான் தேவன் பேசின முதல் உபதேசம். அந்த உபதேசத்தையே சாத்தான் நயவஞ்சகமாக தந்திரமாக நம்முடைய ஆதி பெற்றோர்களை அங்க விளைவித்ததை நாம் பார்த்தோம். அந்த வகைகள்ல இந்த கடைசி நாட்கள்ல உபதேசம் ரீதியிலான சோதனைகள் நாம் கவனிக்கும் போது சாத்தானுடைய வஞ்சனைகள் அதிகமாக காணப்படுகிறது. ஒருவேளை கேளுங்கள், நீங்கள் கேட்கலாம், இந்த கடைசி நாட்கள்ல சாத்தானுடைய வஞ்சனைகள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் மத்தியில நம்ம மத்தியில வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம் பிரியமானவர்களே, நிச்சயமாக உறுதியாக நாம் சொல்லலாம், வேதத்தை அறிந்த பிள்ளைகளாக நம்ம மத்தியில இந்த நயவஞ்சனை ஆகக்கூடிய உபதேசங்களை தேவன் அனுமதிக்கிறார். இதை முன்கூட்டியே அப்போஸ்தலர்களுடைய நிருபங்கள்ல அநேக விதமான எச்சரிப்புகளை நாம் கவனிக்கிறோம். அந்த வகைகள்ல ஆதியாகமத்தில் நாம் கவனிக்கும் போது முதன் முதலாக ஆதியாகமம் 49:17 மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய 12 கோத்திரத்தார் ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நமக்கு ஒரு முன்னடையாளமாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய 12 புத்திரர்கள் ஒரு புத்திரன் என்று நாம் பார்க்கும் போது ஒரு வகுப்பார் யார் என்று பார்க்கும் போது தான் புத்திரன். அந்த வகுப்பருடைய வேலையில் வசனங்களை நாம் வாசிக்கிறோம், குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனை மல்லாந்து விழும்படியாக குதிரையினுடைய குதிங்காலை கடிக்கிறவர்கள். குதிரை என்பது உபதேசம், குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர்கள் உண்மையான சத்தியத்தில் வாழக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள். குதிரையினுடைய குதிங்கால் என்பது பேஸ், அதுதான் அடிப்படை. அப்ப அடிப்படை உபதேசங்களை கூட மாறுபாடாக போதித்து, உதாரணத்திற்கு ஈடுபலி, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகை, புது சிருஷ்டியினுடைய ஒழுங்கு முறைகள், கர்த்தருடைய ராபோஷனம், இவைகளை போன்ற அடிப்படை சத்தியங்களை மாறுபாடாக போதித்து உண்மையான சத்தியத்தில் வாழக்கூடிய சகோதரர்களை சகோதரிகளை விலை செய்வதற்கான உபதேசங்களை நம்ம மத்தியில் சகோதரர்கள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சோ அந்த வகைகள்ல இந்த நாட்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களை நாம் பரிசோதித்து பார்க்கும் போது இது உண்மையிலுமே தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சமா அல்லது சாத்தானுடைய இருளா என்பதை நாம் எப்படி பகுத்து பார்ப்பது, அல்லது இந்த கடைசி நாட்களில் சாத்தான் மூலமாக வரக்கூடிய கள்ள உபதேசங்களை வஞ்சனைகளை நாம் எப்படி அதிலிருந்து தற்காத்துக் கொள்வது என்று ஒரு 5 வழிமுறைகள் நிச்சயம் நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கும். அந்த 5 வழிமுறைகள் அல்லது நெறிமுறைகளை நாம் கடைபிடித்தால் மாத்திரமே இந்த மாறுபாடான உபதேசங்கள் இருந்து சாத்தானுடைய வஞ்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். முதலாவது வழிமுறை என்ன என்று நாம் பார்க்கும் போது புதிதாக ஒரு சகோதரன் எடுக்கக்கூடிய உபதேசங்களை அந்த கருத்துக்களை நாம் எப்படி கவனிக்க வேண்டும். ஏசாய புத்தகம் 8:20 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதம் என்பது பழைய ஏற்பாடு, சாட்சி ஆகமம் என்பது புதிய ஏற்பாடு. அந்த சகோதரனுடைய உபதேசங்கள் தேவனுடைய வார்த்தைகளின் வசனங்களின் அடிப்படையில் காணப்படுகிறதா? அதே சமயம் அந்த வசனங்கள் நேரடி பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறதா? அது அடையாள பாஷையா? அது ஓமை பாஷையா? அந்த வசனங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கூடிய வார்த்தையினுடைய மூல பிரதிக்கான அர்த்தங்கள் என்ன? அந்த வசனத்தினுடைய கால பகுதிகள் என்ன என்று கூடுமானவரை அந்த வசனங்களுடைய தார்பரியத்தை உணர்ந்து ஒரு சகோதரருடைய உபதேசங்கள் காணப்பட்டால் நிச்சயம் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை வசனங்களுக்கு எதிராக மாறுபாடாக ஒரு சகோதரனுடைய உபதேசங்கள் காணப்பட்டுச்சுன்னா நிச்சயம் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். காரணம், இவைகள் சாத்தானுடைய வஞ்சனை. இரண்டாவது நாம் கவனிக்கிறோம், நம்முடைய ஏழாம் தூதனுடைய எழுத்துக்களுடைய ஆதாரங்கள். விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் ஏழாம் சபைக்கென்று பயன்படுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான கதாபாத்திரம் நம்முடைய சகோதரர் சார்லஸ் டேவிஸ் ரசல். அவருடைய எழுத்துக்களினுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த சகோதரனுடைய உபதேசங்கள் காணப்படுகிறதா? வசனங்களுக்கு ஏற்ப ரசலுடைய விளக்க உரைகள் நாம் கவனிக்கிறோம். ஆறு வாலின் ரீப்ரிண்ட், கொஸ்டின் புக், புது சிருஷ்டியினுடைய ஒழுங்குமுறைகள், கர்த்தருடைய ராபோஜனம் என்ற தலைப்பில் அவர் எழுதப்பட்ட அநேக புத்தகங்கள், இதன் அடிப்படையில ஒரு சகோதரனுடைய உபதேசங்கள் காணப்பட்டுச்சுன்னா நிச்சயம் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை அந்த சகோதரனுடைய உபதேசங்கள் சகோதரனுடைய வார்த்தைகளில் காணப்படவில்லை என்றால் அவைகளை கூடுமான வரை நாம் தவிர்ப்பது அது ஆரோக்கியம். மூன்றாவது, இது ஒரு அருமையான ஒரு பதிவு, நம்முடைய ஏழாம் தூதனுடைய எழுத்துக்கள்ல நாம் கவனிக்கிறோம். ரீப்ரிண்ட்ஸ் 651 பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும்போது பொய்யான மனத்தாழ்மை. அந்த தலைப்பின் கீழாக இறுதியாக அவர் எழுத்துக்களுடைய ஆதாரங்கள் ரொம்ப அருமையாக அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனுடைய வெளிச்சம் என்பது என்ன, சாத்தானுடைய இருளான வஞ்சனையான போதகங்கள் என்பது என்ன என்பதை பிரித்து காட்டக்கூடிய அளவுக்கு ரசலுடைய எழுத்துக்கள் அங்கு காணப்படுகிறது. இவைகளை நாம் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பின்பு நலமானதை பிடித்துக் கொள்ளும் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆனால் சிலரது வருத்தத்திற்குரிய தவறு யாதெனில் அவை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என கருதுவதும் நாளைய ஒளிக்காக நேற்றைய ஒளியினை எப்போதும் நிராகரிப்பதுமே ஆகும். ஒளி சேர்க்கப்படுகின்றதை ஒழிய அது ஒருபோதும் மாற்றப்பட தேவையில்லை. நாம் முதலில் சாட்சியத்தினால் நிரூபித்து வெளிச்சமாக ஏற்றுக்கொண்டால் தூக்கி எறிவதற்கு நம்மிடம் ஒன்றும் இருக்காது. பிரியமானவர்கள், தேவனுடைய வெளிச்சம் என்பது, தேவனுடைய சத்தியங்கள் என்பது, உபதேசங்கள் என்பது கடந்த காலங்களில் பேசப்பட்ட உபதேசங்களை போன்று நாளுக்கு நாள் அந்த வெளிச்சம் அது பிரகாசித்துக் கொண்டே போகும். இது ஒரு அருமையான ஒரு அடையாளம். இதுதான் தேவனுடைய சத்தியம், இதுதான் தேவனுடைய உபதேசங்கள். மாறாக சாத்தானுடைய வஞ்சனை என்பது, அவருடைய உபதேசங்கள் என்பது கடந்த காலங்களில் பேசப்பட்டிருக்கக்கூடிய உபதேசங்களை இருளாக்கக்கூடிய அளவுக்கு சாத்தானுடைய வஞ்சனைகள் அது காணப்படும். கடந்த காலங்களில் நீங்க பேசிருக்கக்கூடிய சத்தியங்கள், கடந்த காலங்களில் இங்க கேட்டிருக்கக்கூடிய சத்தியங்கள் அனைத்துமே அது இருள். இதோ இப்பொழுதுதான் புதிதான சத்தியங்கள், இதுதான் வெளிச்சம், இந்த வெளிச்சத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இப்படி ஒருபோதும் தேவனுடைய சத்தியங்கள் அங்கு காணப்படாது. பிரியமானவர்கள், அந்த வகைகள்ல இந்த ஒரு அருமையான ஒரு வழிமுறை கூட நாம் கவனிக்க வேண்டியவர்களா காணப்படுகிறது. நான்காவது, இது கூட ஒரு அருமையான ஒரு வழிமுறை நாம் கவனிக்கிறோம். நாம் அனைவருமே ஒரு ஒழுங்கிற்கீழ் காணப்படுகிறோம். தேவன் ஒழுங்கிற்கு தேவனாய் இருக்கிறார். அதே போல சபையினுடைய ஒழுங்குமுறைகள் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த கடைசி நாட்கள் மந்தையில் காணப்படக்கூடிய ஆடுகள், அதே சமயம் மந்தையை கண்காணிக்கக்கூடிய மேய்ப்பர்கள் அல்லது மூப்பர்கள். முதலாவது மேய்ப்பர்களுடைய நாம் பார்வையில் நாம் கவனிக்கும் போது மந்தைக்கு கண்காணிக்கலாக உள்ள மேய்ப்பர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் தூது கொடுக்கக்கூடிய சகோதரர்கள். முதலாவது அவர்கள் நம்முடைய சபைக்கு உபதேசங்களை நாம் கேட்டு அவைகளை உறுதிப்படுத்திக் கொண்டு பின்பு நம்முடைய சபைக்குள் அவர்களை அனுமதிப்பது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல். இந்த ஒரு வழிமுறையை கூடுமானவரை ஊழியக்காரர்கள் பின்பற்றினார்கள் என்றால் இந்த ஒரு வஞ்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அதே சமயம் மந்தையில் காணப்படக்கூடிய ஆடுகளுடைய காரியம் கூட நாம் கவனிக்க வேண்டியது. அவர்களும் இந்த ஒழுங்கிற்கில் காணப்படுகிறார்கள். அந்த வகைகள் நமக்கு பரிச்சயம் இல்லாத சகோதரர்கள். இன்றைய காலகட்டத்தின் மத்தியில் நாம் கவனிக்கும் போது அநேக விதமான சத்தியங்களை இன்றைக்கு இன்டர்நெட் மூலமாக, இணையதளங்கள் மூலமாக அது வெளிவரதை நாம் கவனிக்கிறோம். அந்த வகைகள்ல சபையில் காணப்படக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் கூடுமானவரை நமக்கு பரிச்சயம் இல்லாத சகோதரர்களுடைய உபதேசங்களை தவிர்ப்பது அது ஆரோக்கியம். தேவன் நமக்கு என்று விசேஷமான ஒரு பாத்திரங்களை அவர் பயன்படுத்தி கொண்டு வருவார். அந்த பாத்திரங்களுடைய உபதேசங்களை மாத்திரம் கேட்பது அது ஆரோக்கியம். மாறாக பரிச்சயம் இல்லாத சகோதரர்களுடைய உபதேசங்களை தவிர்ப்பது என்பது அது ஒரு நல்ல ஒரு வழிமுறை. ஒருவேளை எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு உபதேசங்களை சகோதரர்கள் சகோதரிகள் கேட்க நேர்ந்தார், அந்த உபதேசங்கள் மீதான குழப்பங்கள் கேள்விகள் காணப்படுமாயி கூடுமானவரை சகோதரர்கள் சகோதரிகள் நம்மை விட ஆவியில் உயர்ந்த சத்தியத்தில் படிப்பறிவில் உயர்ந்த சகோதரர்கள் சகோதரிகளிடம் வினாவி அந்த சந்தேகங்களை அந்த குழப்பங்களை கேட்டு புரிதலுக்குள் வருவது நல்லது. கூடுமானவரை அந்த மந்தையினுடைய ஊழியக்காரர் மேய்ப்பர்கள் வசனமிடமே நாம் சென்று இப்படிப்பட்ட உபதேசங்களை நாங்கள் கேட்கிறோம், இந்த உபதேசங்களை குறித்ததான குழப்பங்கள் கேள்விகள் எங்களிடம் அதிகம் காணப்படுகிறது, இவைகளுக்கான தெளிவுகளை நீங்கள் கூடுமானவரை கொடுங்க என்று தாராளமாக நாம் கேட்கலாம். இந்த ஒரு வழிமுறையை கூடுமானவரை நாம் பின்பற்றினோம் என்றால் நம்முடைய சபைகள் சபைக்குள்ளேயே ஒரு சமாதானம் அங்கு ஏற்படும். அதே சமயம் கூடுமானவரை சாத்தானுடைய அந்த வஞ்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். இறுதியாக ஐந்தாவது ஒரு காரியம், இந்த கடைசி காலங்களில் உபதேசம் ரீதியிலான சோதனைகளை நாம் மேற்கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகள் நாம் கவனிக்கிறோம், விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆமாம் பிரியமானவர்களே, கூடுமானவரை நாம் விழிப்புடன் காணப்பட்டு சாத்தானுடைய வஞ்சனையான உபதேசங்களை கூடுமானவரை தவிர்த்து தேவனுடைய சத்தியங்களை கேட்டு அதன்படி வாழ்ந்தோமே ஆனால் நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும். அந்த சோதனைகள் மத்தியில உற்சாகத்தோடு முழு பலத்தோடு நாம் வழி நடத்துவதற்கு நம்முடைய தனிப்பட்ட ஜபங்கள் மிகவும் அவசியம். அந்த வகைகள் இந்த ஐந்து காரியங்களை கூடுமானவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்பியாசப்படுத்தும் போது சாத்தானுடைய இந்த ஒரு நயவஞ்சனையான உபதேசங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இறுதியாக இந்த கடைசி நாட்களில் தேவன் இந்த உபதேசம் ரீதியிலான சோதனைகளை அனுமதிப்பதன் நோக்கம் என்ன? நிச்சயம் அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த சோதனைகள் நம்ம மத்தியில் தேவன் அனுமதிக்கிறது உபதேசம் ரீதியிலாக. அந்த வகைகள்ல இந்த உபதேசம் ரீதியில் தேவன் இந்த சோதனைகளை நம்ம மத்தியில் அனுமதிப்பதன் நோக்கம் என்ன? ஒரு மூன்று காரியங்கள். முதலாவது ஒரு தெய்வீக நோக்கம் என்னவென்று நாம் பார்க்கும்போது வசன பகுதிகள் உபாகமம் 13:1-3 இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் 3. அந்த தீர்க்கதரிசி ஆகியிலும் அந்த சொற்பன காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாது இருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பிரியமானவர்கள், இந்த கடைசி நாட்களில் உபதேசம் ரீதியிலான சோதனைகள் நம்ம மத்தியில் அனுமதிக்கப்படும் போது நாம் தேவனிடத்தில் ஒரு முழுமையான ஒரு விசுவாசத்திற்குள்ளாக ஒரு முழுமையான அன்பிற்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். மாறாக ஜபத்தில் புலம்பல்களோ சோர்வுகளோ காணப்படாமல் அந்த சோதனைகளை தேவன் அனுமதிப்பதன் நோக்கத்தை உணர்ந்தவர்களாக அந்த சோதனைகள் மத்தியில முழு உற்சாகத்தோடு நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு சோதனை. அந்த வகைகள் இரண்டாவது நாம் பார்க்கிறோம், ரொம்ப அருமையான ஒரு வசன பகுதி யூதா புஸ்தகத்துல 20 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அதுல 3 வசனம் கூட நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசன பகுதி, பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் தைரியமாக போராட வேண்டும். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விசுவாசம் என்பது மகா பிரசுத்தமான விசுவாசம். அந்த மகா பிரசுத்தமான விசுவாசம் என்பது தேவனுடைய வசனங்கள், அந்த வசனங்களில் காணப்படக்கூடிய உபதேசங்கள், அதன் மீது நாம் வைக்க வேண்டிய விசுவாசம். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல சாத்தனுடைய வஞ்சனையான உபதேசங்கள் நம்ம மத்தியில் அனுமதிக்கப்படும் போது உண்மையான சத்தியத்தை உயர்த்தி பிடித்தவர்களாய் அந்த சத்தியத்திற்காக நாம் போராட வேண்டும். பிரியமானவர்கள், இதை தேவன் ஒரு பிரதானமான ஒரு சோதனையாக, ஒரு நோக்கமாக நம்மிடத்தில் அவர் அனுமதித்தார். உபதேசங்களுக்கு எதிராக, கள்ள உபதேசங்களுக்கு எதிராக நம்முடைய போராட்டம், நாம் பெற்றிருக்கக்கூடிய விசுவாசம் எந்த அளவுக்கு நாம் உயர்த்தி பிடிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் போராடுகிறோம், நாம் கற்றுக்கொண்ட உபதேசத்தின் மீதான வாஞ்சை வைராக்கியம் எந்த அளவுக்கு உயர்ந்து காணப்படுகிறது, எந்த அளவுக்கு அந்த உபதேசங்களின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை தேவன் சோதிக்கிறார். பிரியமானவர்கள், மூன்றாவது நோக்கம் நாம் பார்க்கிறோம். இறுதியாக இரண்டு வசன பகுதிகள் நாம் வாசிக்கிறோம். ரோமர் புத்தகம் 16:17 மற்றும் தீத்து 3:10. அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். தீத்து 3:10. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டாவது தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலகு. பிரியமானவர்களே, ரோமர் 16:17 அதனுடைய அருமையான விளக்கங்கள் நாம் பார்க்கும்போது கள்ள உபதேசங்களை, மாறுபாடான உபதேசங்களை நம்ம மத்தியில் போதிக்கக்கூடிய சகோதரர்களை நாம் எப்படி அணுகுவது, அந்த ரீதியில ரோமர் 16:17 விளக்கங்கள் ரொம்ப அருமையாக அங்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த விளக்கங்களை நாம் முதலாவது வாசிக்கிறோம். உபதேசம் ரீதியிலாக தவறு செய்யக்கூடியவர்களை, அவர்களை நாம் பார்க்க வேண்டிய விதம் எப்படி, முதலாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அவர்களை குறித்த எந்த கசப்பும் நம்முடைய இருதயங்களில் நுழையவோ நமது உதடுகள் அல்லது பேனாக்கள் மூலமாக வெளிவரவே கூடாது. உபதேசம் ரீதியிலாக தவறு செய்யக்கூடிய சகோதரர்களை நாம் அணுகக்கூடிய ஒரு முறை, நம்முடைய இருதயங்களில் கூடுமானவரை நாம் என்ன செய்யணும், அவர்களை பற்றின எந்த கசப்பும் நம்முடைய இருதயங்களில் ஒருபோதும் நம்ம அனுமதித்திடக் கூடாது. பேனாக்கள் மூலமாகவும் சரி, அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, குருடர்களை நாம் அடிப்போமா, நிச்சயமாக இல்லை. அதே போலதான் அந்த சகோதரர்கள் சாத்தானுடைய வஞ்சனையில கண்ணியில அவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குருடர்களை போல காணப்படுறதுனால அவர்களை நாம் அடிக்க வேண்டாம். மாறாக அவர்களை நியாயம் தீர்ப்பதும் அவர்களை அவதூறு பண்ணுவதும் தீமை பேசுவதும் நமக்கானதல்ல. அவர்களுக்காக பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணுவதே நமக்கானதாகும். ஆனால் இந்த வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஆனால் அவர்களுடைய ஆவியின் கசப்பு தன்மையை கண்டிப்பது மாத்திரமே நமக்கானதாகும். கடந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்திருக்கோம், நாம் பெற்றுக்கொண்ட இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்கு போராட்டம் அவசியம், போராடணும், மாறாக சண்டையிடக்கூடாது. அப்படிப்பட்ட சகோதரனுடைய உபதேசங்கள் அந்த கசப்பு தன்மை கண்டிப்பது மாத்திரமே நமக்கானதாகும், மாறாக அவர்களை நாம் ஒருபோதும் எதிரிகளாக நாம் பார்க்கக்கூடாது. அதே சமயம் மாறாக அவர்களை எதிரிகளைப் போல நடத்த வேண்டாம், அவர்கள் நல்ல ஆவிக்கு திரும்ப வேண்டும் என்று நம்புங்கள். சிறிது காலத்திற்கு அவர்களின் ஐக்கியத்தை தவிர்த்திடுங்கள். யாருடைய ஐக்கியங்கள், மாறுபாடான உபதேசங்களை, நம்ம கூடுமானவரை தேவனுடைய சத்தியங்களை கருத்துக்களை முன்வைத்தும் அவைகளை எதிர்கொண்டு மீண்டுமாக மாறுபாடான உபதேசங்களை போதிக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம மத்தியில காணப்பட்டாங்கன்னா சிறிது காலத்திற்கு அவர்களின் ஐக்கியத்தை தவித்திடுங்கள். அவர்களை தவிர்ப்பது நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பாடமாக இருக்கலாம். அந்த வகைகள்ல மாறுபாடான உபதேசங்களை போதிக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம மத்தியில காணப்பட்டாங்க. அவர்களை நாம் அணுகக்கூடிய ஒரு முறை இதுவாக தான் காணப்பட வேண்டும். மறந்துட வேண்டாம், மகா பாபிலோனே, நம்முடைய பிதாவாகிய தேவன் பாந்தி பண்ணி போடுவதற்கான காரணங்கள் என்ன? உபதேசம் ரீதியிலான தவறுகள் அவர்கள் செய்தனர். அதே போல நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். நோக்கம் என்னவென்று பார்க்கும்போது, இணைத்ததனுடைய காரியங்கள் என்னவென்று பார்க்கும்போது, சத்தியத்தின் மீதான அன்பு, உபதேசங்கள் மீதான அன்பு தான், உபதேசங்கள் தான் நம் அனைவரையுமே ஒன்று சேர்த்திருக்கு. அந்த வகைகள்ல உபதேசத்திற்கு, கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு எதிராக ஒரு சகோதரனுடைய உபதேசங்கள் காணப்பட்டால் கூடுமானவரை அவருடைய ஐக்கியங்களை தவிர்ப்பது என்பது அவசியம். ஒருவேளை நம்முடைய ஐக்கியங்கள்ல அவர்கள் காணப்பட்டு நமக்கு எதிராக எதிர்கொண்டு வந்து கைகளை கொடுக்க விரும்பினால் நாமும் கூடுமானவரை கைகளை கொடுக்கலாம். ஆனால் அதே சமயம் எல்லை மீறி அவர்களுடைய ஆவிக்குரிய ஐக்கியங்களை நாம் கலந்து கொண்டு நலன்களை விசாரித்துக் கொண்டு அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரொம்ப உயர்ந்த நிலைக்கு ஆவியினுடைய அன்புள்ள அவர்களை அரவணைக்காதபடி சிறிது காலத்திற்கு அவர்களை ஐக்கியங்களை தவிர்ப்பது என்பது ஒரு ஆவி. பிரியமானவர்களே, இந்த ஒரு கடைசி நாட்களில் உபதேசம் ரீதியிலான சோதனைகளை தேவன் அனுமதிப்பதன் நோக்கம், அதே சமயம் இந்த உபதேசங்களை நாம் எப்படி பிரித்து பார்ப்பது என்பதுக்குரிய அருமையான காரியங்களை தேவன் இந்த ஒரு நாளில் நமக்கு அவர் வாக்கி செய்திருக்கிறார். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.
தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான்காவது காரியமாகிய சுயாதீனம் என்பதை குறித்து கோத்தகிரி சபையில் சகோதரர் ஜான் அவர்களை தியானிக்கும்படியாக அன்போடு.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான நாமம் கர்த்தர் மூலமாக மகிழ்படுவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கிறோம் சபைக்கான கடைசி சோதனைகள் என்கிறதான தலைப்புல, சுவாதீனம் என்கிறதான ஒரு தலைப்பின் கீழாக நாம் சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம். ஆக ஒரு விசேஷமான ஒரு முக்கியமான சோதனையாக சபைக்கு இந்த சுவாதீனம் காணப்படுகிறது. காரணம் யாக்கோபு இதை பற்றி பேசுகிற பொழுது யாக்கோபு 2:12 சுவாதீன பிரமாணத்தினால் நியாயத்திற்கடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஆக சபையினுடைய கடைசி சோதனைகளில் நியாயப்பிரமாணத்தின்படியாக நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு தீர்ப்பு சுவாதீனத்தின் அடிப்படையிலேயும் இருக்கிறது. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட சகோதர சிநேகத்திலே சோதனை, விசுவாசத்திலே சோதனை, உபதேசத்திலே சோதனை, அதே போலவே சுவாதீனத்திலும் நாம் சோதிக்கப்பட்டு அதிலே நாம் நம்மை ஜெயம் கண்டவர்களாக காட்டினால் மட்டுமே நாம் உண்மையான புதிய கிறிஸ்துக்களாக நாம் முழுமையடைய முடியும் என்பதாக பார்க்கிறோம். அப்படியாக இந்த ஒரு தலைப்பு சுவாதீனம், ஒருவேளை தமிழிலே சொல்ல வேண்டுமானால் சுதந்திரம், அதனுடைய மூல பாஷையிலே பார்க்கிறோம் ஏலோதீரியா என்றால் நாட் இன் ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அற்ற ஒரு நிலை. இதை வேண்டுமானாலும் சிந்திக்கவோ, இதை வேண்டுமானாலும் விரும்பவோ, அதை நடைமுறைப்படுத்தவோ தடைகள் ஏதுமற்ற ஒரு நிலை. இதுதான் பார்க்கிறோம் அந்த லிபர்டி என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை. சுவாதீனம் என்றும் சுதந்திரம் என்றும் சொல்லப்பட்ட நிலை, இன்னும் சொல்லப்பட்டால் விடுதலையாக்கப்பட்டதான ஒரு நிலை, எ கண்டிஷன் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ இன்னும் நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்டதான ஒரு நிலை ஏன் சபை கடைசி காலத்திலே சந்திக்க வேண்டியதான ஒரு சோதனையாக இருக்கிறது. ஏன்னா கண்டிப்பா யாக்கோபு சொல்றார், அப்படியாக தீர்ப்படைய போகிறவர்களாய் நாம் இருக்கும். சோ இப்படிப்பட்டதான ஒரு தன்மை நமக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது, இது ஏன் இப்பொழுது இப்படி கடைசியில கடைசி காலத்துல கடைசி அங்கங்கள் மத்தியில இந்த சோதனை சுவாதீனத்திலே வருவதற்கு ஏன் காரணம் என்று பார்த்தால், நாம் பார்க்கிறோம் பழைய காலங்களை விட இந்த காலத்திலே இந்த சுதந்திர உணர்வு அதிகமாக இருக்கிறது. சுதந்திரத்தின் ஆவி என்று அதை சொல்லுகிறோம். சகோதரருடைய எழுத்துக்கள் பிரகாரம் முதலாம் வால்யூம்ல அப்படியாக பேசுகிற பொழுது த ஸ்பிரிட் ஆஃப் லிபர்டி என்று எழுதுகிறார். ஆக இது கடந்த சில நூற்றாண்டுகளாக இந்த சுதந்திரத்தினுடைய ஆவி உலகம் முழுவதும் வளர்ந்து வளர்ந்து பெரிய அளவில் இப்பொழுது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. காரணம், அதற்கு அறிவு பெருக்கம் காரணமாக இருக்கிறது. இந்த அறிவு பெருக்கம் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற பிரகாரமாக அச்சு இயந்திரத்திற்கு பின்பு அநேக புத்தகங்கள் வெளிவர அநேகருடைய கருத்துக்களும் காரியங்களும் விமர்சனங்களும் எல்லோருடைய சிந்தைக்கும் கடந்து போகிற பொழுது தங்களை பற்றிய உணர்வு கடந்து வருகிறது. அந்த உணர்விலே தாங்கள் முக்கியப்படுத்தப்படுகிறார்கள், அடிமைப்பட்டு கடந்தவர்கள், நாங்கள் அடிமைகள் அல்ல என்று உணர்வுக்குள் வந்து அநேக இடங்களிலே சுதந்திர போராட்டங்கள் கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனிதனை எளிதில் யாரும் அடிமைப்படுத்திவிட முடிவதில்லை. ஒருவேளை பெரிய மத தலைவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஆனால் எளிதில் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு குறைவுபட்டதாகவே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் பார்க்கிறோம், இந்த சுவாதீன நிலை. இந்த சுவாதீன நிலையில உலகம் இருக்குதா அப்படின்னா இல்ல. ஏன்னா எப்பதான் உலகத்தில் சுவாதீனம் வரும்னா ஆயிரம் ஆண்டு ஆளுகையின் பின்பு. காரணம் அதனால்தான் ரோமர் 8:20 நாம் பார்க்கிறோம், சிருஷ்டி தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை சுவாதீனத்தை பெறும் என்கிறதான நம்பிக்கையோடு. அப்போ இது தேவனுடைய மக்களுக்கே உரியதான ஒரு வாய்ப்பு, அப்படியான ஒரு சுவாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் புதிய சிருஷ்டிகள், நமக்கு எவ்விதமான சுவாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் சுவாதீனம் பெற்றிருக்கிறோமா? நமக்கு சுதந்திரம் இருக்கிறதா? நாம் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நம்முடைய சிந்தை பிரகாரமாக இருக்கலாம் என்கிறதான தன்மை நமக்கு உண்டா? ஒருவேளை நாம் அப்படி சிந்தித்தோமானால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நாம் பார்க்கிறோம் நாம் இன்றைக்கு சுவாதீனம் பெற்றவர்கள். ஒருவேளை சகோதர எழுத்துக்களிலே லா ஆஃப் லீக்ரீச்சர் என்கிறதான அந்த ஒரு பகுதியில் 6வது வால்யூம்ல புதிய சிருஷ்டியின் பிரமாணம் என்கிற இடத்துல சுவாதீனத்தின் பிரமாணம் என்கிறதான ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே சொல்லுகிறார், புதிய சிருஷ்டி இப்பொழுது சுவாதீனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே முழு மனுக்குலத்திற்கும் 1000 ஆண்டுக்கு பின்பு கிடைக்க போகிறதான சுவாதீனம் சுதந்திரம் இப்பொழுதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக 2 விதங்களிலே நாம் இப்பொழுது விடுதலை பெற்றிருக்கிறோம். இந்த விடுதலை என்பது ஒருவேளை நாம் படித்தோமானால் முதல் விடுதலை பார்க்கிறோம், பாவத்துல மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ரோமர் புத்தகத்திலே அதை பற்றி அதிகமாக பேசுகிறார் அருமையா அப்போஸ்தலன் பவுல், 6வது அதிகாரத்திலே 18:22 போன்ற வசனங்கள். அதே போல 8வது அதிகாரத்திலே 2வது அதிகாரத்திலே சேர்த்து சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கிச்சே. ஆக விடுதலை பெற்றுக் கொண்ட ஒரு சுதந்திரமான ஒரு நிலையிலே இன்றைக்கு இருக்கக்கூடியதான ஒரு புதிய சிருஷ்டி இருக்கிறார். ஆக அவர் விடுதலை பெற்றவராக, மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவராக இருக்கிறார், சுவாதீனம் உள்ளவராக. இது எப்படி ஒரு விடுதலை வந்துச்சு அப்படின்னா பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலையாக்கினால். ஆக தேவனுடைய உன்னதமான தெய்வீக ஏற்பாட்டின்படி புதிய சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மாபெரும் தெய்வீக சத்தியங்கள் வழியாக கர்த்தருடைய ஈடுபலியை அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிற்குள் கொண்டுவரப்பட்டு அப்படியான அந்த உன்னதமான விசுவாசத்தின் அடிப்படையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல மன்னிக்கப்பட்ட பாவங்களில் நம்முடைய உண்மையான தன்மை பாவம் மற்றவர்களாக நம்மை தேவ பார்வையில் கருதும்படியாக உயர்த்தி இருக்கிறது, நீதிமானாக்கப்பட்ட ஒரு நிலை காரணமாக. அது மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது நாம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அருமையப்போஸ்தலன் கலாத்தியர் 2:4 பார்க்கிற பொழுது கிறிஸ்துவுக்குள் உண்டான சுவாதீனம் என்று சொல்லுவார். ஆக நாம் முதலிலே பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை பெற்று அதிலே சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போல நாம் பார்க்கிறோம் இன்னொரு உன்னதமான ஒரு சுவாதீனத்தை பற்றி பேசுவார். அது என்னவென்றால் கொலோசியர் 3:13 காணப்படுகிறதான இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. ஆக இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிற பொழுது நாம் இந்த உலகத்திலே அந்த சாதாரண பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்க நாம் அந்த அதிகாரத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்று சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக இது எப்படி நடக்கும் என்றால், நாம் தெரியும் தேவனுடைய கிருபையினாலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மெய்யாகவே தேவனுடைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. எங்கே கர்த்தருடைய ஆவி இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்கிறது. ஆக தேவனுடைய உன்னதமான தெய்வீக ஏற்பாட்டின்படி புதிய சிருஷ்டிக்கு குமாரனுடைய ஈடுபறி மூலமாக சுவாதீனம், குமாரன் வழியாக கிடைத்திருக்கிற சத்தியம் மூலமாக சுவாதீனம். ஆக சுவாதீனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் இப்போ அந்த சுவாதீனத்தை பயன்படுத்துவதிலே சோதிக்கப்பட வேண்டும், அதிலே நாம் நிரூபிக்கப்பட வேண்டும், அதிலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்டதான சுவாதீனத்தை நாம் எப்படியாக ஆசரிக்க வேண்டும் அப்படின்னா, இப்ப சுவாதீனம் யாருக்கு தான் கொடுக்கப்படுது? சகோதரர் தெளிவாக எழுதுகிறார், சுவாதீனம் பொல்லாதவர்களுக்கு அல்ல. ஒருவேளை ஒரு பொல்லாத ஒரு மனிதனிடத்திலே முழு உரிமையை, முழு விடுதலையை, முழு சுதந்திரத்தை கொடுத்து விட்டால் அவர் என்ன செய்வார்? அதை தனக்கு மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரித்து மற்றவர்களை கஷ்டப்படுத்துவார், மற்றவர்களை வேதனைப்படுத்துவார். ஆக இந்த சுவாதீனம் அது பொல்லாதவர்களுக்கு அல்ல. அப்படியானால் முழு மனுக்குளமும் பரிபூர்ண மனிதனாக ஆகிற வரை அவர்களுக்கு சுவாதீனம் கொடுக்கப்படுவதில்லை. மாறாக சபை இன்றைக்கு பரிபூர்ண மனிதனாக கருதப்படுகிறது, பரிசுத்த மனிதனாக கருதப்படுகிறது, பூரண மனிதனாக கருதப்படுகிறது. அப்படி பைக்கு சுவாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சுவாதீன பிரமாணத்தின் கீழாக சபை இன்றைக்கு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். என்று கூறியிருக்கார் சகோதர. இப்பொழுது இது ஒரு கடைசி சோதனையாக எப்படி இருக்கும்? ஏன்னா சபைக்கான கடைசி சோதனை தெரியும், சபை அதனுடைய உண்மையான முழுமைக்கு நோக்கி போகிற பொழுது எப்படி மற்ற சோதனைகள் கடைசியாக இருந்து கொண்டு அவருடைய அழைப்பை தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்துவதிலே முக்கிய பங்கு வகிக்கிறதோ, அதே போலவே இந்த சுவாதீனமும் ஒரு விசேஷமான சோதனைக்கு கொண்டு வரப்படும். ஏனென்றால் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது அங்கே கலாத்தியர்களே 5:1 பவுலுடைய இப்படி பேசுகிறார், ஆனபடியால் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து உண்டாக்கின சுவாதீனத்திலே நிலை கொண்டிருங்கள். ஆக நிலை கொண்டிருக்க முடியாமல் போவதற்கான சூழ்நிலை கடந்து வரும். எந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோமோ, எந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோமோ, அப்படியான சுவாதீனத்தை பெற்றுக் கொண்டோமோ, மீண்டும் பன்றி சேற்றிலே புரளுமா போல, நாய் கக்குனதை திந்தமார் போல, மீண்டும் அடிமைத்தனத்துக்குள் போவதற்கான சோதனை எப்பொழுதுமே மாம்சத்தில் இருக்கிறவரை இருந்து கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆகவே நாம் அதை எப்படி செய்ய வேண்டும்? இந்த மீண்டும் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு போகாதபடிக்கு நாம் எப்பொழுதுமே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் புதிய சிருஷ்டிகள், சுவாதீனம் பெற்றிருக்கிறோம். அந்த சுவாதீனத்தை நாம் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரித்து விடக்கூடாது, மாறாக ஆவிக்கு ஏதுவாக அனுசரிக்க வேண்டும். ஆக மாம்சத்தின்படியாக அனுசரிக்கக்கூடிய வாய்ப்பு சுவாதீனத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்திற்குள்ளாய் கொண்டு போகும். ஆக நம்முடைய சுவாதீனத்தை பயன்படுத்தி மற்றவருடைய சுவாதீனத்திலே நாம் தலையிடுவது என்பது அதை நாம் குறைப்பதற்கு ஏதுவாக போகும். ஆக அநேக இடங்களிலே சேரக்கூடிய நூற்றுக்கணக்கான இடங்களிலே சகோதரர் தன்னுடைய ரீபிரஸ் எழுதப்பட்டிருக்கிறது சுவாதீனத்தை பற்றி, லிபர்ட்டி என்கிறதான வார்த்தையிலே. அப்படியாக நான் பார்க்க, we should avoid doing all the things which might affect another's conscience and interest. மற்றவருடைய விருப்பங்களையும் மனசாட்சியும் பாதிக்கிற அளவிற்கு எந்த சமயத்திலும் எந்த காரியம் நாம் செய்வது கூடாது. ஆக இதை செய்யும்படியாக நமக்கு சோதனை வரும், மற்றவருடைய காரியத்தில் தலையிடும்படியாக. அப்படியாக வந்த ஒரு சோதனை கடைசி சமயத்தில் வருகிற பொழுது நாம் ஒருவேளை அதை சரியான முறையிலே உற்று பார்க்க தவறினோமேயானால் நாம் கண்டிப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த வாய்ப்பிலே சோதனையிலே குறைபட்டவர்களாக போய்விடுவோம். காரணம், நாம் புதிய சிருஷ்டிகள், நாம் சுவாதீனம் பெற்றிருக்கிறோம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நமக்கு கட்டுப்பாடு இல்லை. ஆனால் இந்த சுவாதீனம் இன்னொரு உன்னதமான பிரமாணத்தினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். அதற்கு பெயர்தான் அன்பின் பிரமாணம். ஆக இந்த சுவாதீனம், இந்த சுதந்திரம் அது அன்பின் மேல் பார்வையிலே நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அன்பு அதை நடத்த வேண்டும். அப்படியாக செய்தால் மட்டுமே இந்த சுவாதீனத்தை நாம் சரியான முறையில் அந்த சோதனையிலே கடந்து போவர்களாக காணப்பட முடியும். அதனால்தான் அருமை அப்போஸ்தலன் சொல்லுவார், எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் தகுதியாயிராது. இன்னொரு வசனத்துல சொல்லுவாரு, எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராது. ஆக ரோமர் குறைஞ்சர் 6:12 தகுதியே இராது என்று சொல்லக்கூடியவர், ரோமர் 6:23 அது பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராது என்று சொல்லக்கூடியவர் மீண்டும் சொல்லுகிறார், ஆகவே நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு, எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்வதற்கு, அதன் அடிப்படையில் செய்கிற பொழுது நாம் பார்க்கிறோம் நம் உலகம் முழுவதும் சுதந்திர வேட்கை இன்றைக்கு பரவி கிடக்கிறது. யாரும் எதை வேண்டுமானால் விட்டுக் கொடுக்கலாம், சுயமரியாதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற தன்மையிலே உலகம் இருக்கிறது. அது உலகத்தின் ஞானமாக கூட இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியான ஒரு ஞானத்திற்குள்ளாய் நாம் கடந்து போய்விடக் கூடாது. உலகத்தில் காணப்படுகிற அந்த சுதந்திர வேட்கை, சுவாதீன ஆவி, அது நம்மை பாதித்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்கள், நாம் தலை இல்லாதவர்கள், சிரசேதம் செய்யப்பட்டவர்கள், நம்முடைய தலை வெட்டப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் வெறுத்தவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு சுவாதீனம் கிறிஸ்துவுக்குள்ளான அடிமைகளாக மாற்றுகிறது. ஆக 1 Corinthians 7:22 அருமை அப்போஸ்தலன் சொல்லுவார், அழைக்கப்பட்ட சுவாதீனன் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறான். ஆக அந்த அடிமை நிலையிலே இருந்து கொண்டு அன்பின் ஆவியிலே அந்த சுவாதீனத்தை பயன்படுத்தி நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஆக அது சோதனையாகவே இருக்கும், மாம்சத்தை தூண்டும், உலகத்தை தூண்டும், எதிராளியை தூண்டும். எப்படியாவது சுவாதீனத்திலிருந்து விடுபட்டு நாம் அந்த சுவாதீனத்தை மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரிக்கும்படியாக நம்மை நடத்தும். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனாலதான் பேதுரு சொல்லுவார், 1 Peter 2:16 சுவாதீனம் உள்ளவர்களா இருந்தும் உங்களுடைய சுவாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலே இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தார் அல்ல. உலகத்தின் ஆவி நம்மை பாதித்துவிடக்கூடாது. தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணங்களை மீறும்படியாகவோ, நம்முடைய சுவாதீனம் நம்மை அதிகமாக கட்டுப்பாடற்ற நிலைக்கு கொண்டு போகும்படியாகவோ, தேவன் நியமித்திருக்கிற நியமங்களுக்கு விடுபட்டு நிற்பதற்கு அதை நம்மை வழிநடத்திவிடக் கூடாது. மாறாக தேவனுக்கு பிரியமானவரை செய்யக்கூடியவர்களாக அடிமைகளாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அன்பு கர்த்தர் செய்தார், பரிபூர்ண மனிதனாக இருந்தார், எல்லா சுவாதீனம் இருந்தது, ஆனால் எதையுமே தனக்கு என்று அவர் பயன்படுத்தவில்லை. பிதாவின் சித்தத்திற்காக முழுமையாக விட்டுக் கொடுத்தார். அருமை அப்போஸ்தலன் சொன்னார், அவரும் அப்படியாகவே இருந்தார், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் பவுல் சொல்றார், என் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கினால் இனி என்றென்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன், என் போஜனம் சகோதரனுக்கு இடர் உண்டாக்கினால். ஆக சிறு காரியத்திலும் கூட அந்த சுவாதீனத்தை அதிகமாக பயன்படுத்தாத ஒரு தன்மையை அருமை அப்போஸ்தலன் வெளிப்படுத்தினார். நாமும் அப்படியாக இருக்க வேண்டும். ஆக நமக்கு கடைசியாக இருக்கக்கூடிய சோதனைகளில் முக்கியமான ஒரு சோதனையாக நாம் பார்க்கிறோம், இந்த சுவாதீனத்திற்கான ஒரு பரீட்சையாக இருக்கிறது. ஆகவே நாம் பார்க்கிற பொழுது விசேஷமாக அன்பு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். அதே போல இங்கே யாக்கோபு பேசுகிறார். நாம் பார்க்கிறோம் சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதவை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாயிருப்பான். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் கிடைத்திருக்கிற இந்த ஒரு மாபெரும் பாக்கியத்தை நாம் சுயாதீனம் பெற்றுக் கொண்டவர்கள், அந்த சுவாதீனம் நம்முடைய புதிய சிஷ்யன் வாழ்க்கையிலே நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்க, அந்த சுவாதீனத்தை மாம்சத்திற்கு ஏற்றுபடி அனுசரியாமல் பக்தி விருத்திக்கு, சகோதர சிநேகத்திற்கு, விசுவாசத்திற்கு, சபை வளர்ச்சிக்கு, கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு செய்யும்படியாக அந்த சுவாதீனத்தை நாம் பயன்படுத்தி முன்னேறி செய்கிற பொழுது, ஆக நாம் பார்க்கிறோம் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுயாதீனத்திலே நிலை கொண்டிருந்து அந்த சுயாதீனத்தை கிறிஸ்துவின் அடிமைகளாக இருந்து செயல்படுத்துகிற பொழுது நாம் விசேஷமான ஒரு காரியத்திற்குள்ளாய் கொண்டு போகப்படுவோம். அதை நாம பார்த்தது போல அந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது, நாம் சுயாதீன பிரமாணத்தின்படி, அது சுயாதீன பரிபூரண பிரமாணம் சொல்கிறார், எ பர்ஃபெக்ட் லா ஆஃப் லிபர்ட்டி. அதை நாம் சரியாக கவனித்து அப்படியாக இருக்கிற பொழுது சுயாதீன பிரமாணத்தினால் நியாயம் தீர்க்கப்பட போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்து பாக்கியவான்களா இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வராக. அப்படியாக இந்த சந்தர்ப்பத்திலும் கிடைத்த வாய்ப்பிற்கு பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் நன்றி செலுத்தி வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ.
கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, வேத மாணவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு பைனல் இயர் எக்ஸாம் என்று சொல்லக்கூடியதான சபைக்கான கடைசி சோதனைகள் என்பது தலைப்பின் கீழாக அற்புதமாக தேவன் நான்கு காரியங்களை நமக்காக தந்திருக்கிறார். ஏன்னா கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கே உரியதான அற்புதமான காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பாருங்க, சுயாதனத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் ஆதாம் அதை இழந்தால் கிறிஸ்துவின் மூலம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் பெற்றுக்கொண்டது. ஆனால் தற்பொழுது அந்த சுயாதீனம் யாருக்கு உடையது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஆக மாம்சத்தின் ஏதுவாய் இல்லாமல் இவை ஆவிக்குரிய ரீதியாக காணப்பட வேண்டும். அப்ப இந்த சுயாதீனத்தை தெளிவாக புரிந்து கொண்ட நாம உபதேசத்தில் எந்த அளவுக்கு உறுதிப்பாடு உள்ளவர்களாக தெரிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நம்ம கற்றறியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். மிக முக்கியமாக முற்காலத்தில் இருந்து சொல்லப்பட்ட உபதேசம் பிரகாசப்பட்டு இருக்கிறதா அல்லது மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்தவர்களாக பிரகாசிக்கப்பட வேண்டுமே ஒழிய அது மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடாது. இதுல நம்ம தெரிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஆக இந்த உபதேசத்தில் நாம் உறுதியானவர்களாக காணப்படும் பொழுது நான் இந்த தலைப்பை மட்டும் இந்த உபதலைப்பை கொள்ளும் பொழுது மட்டும் வேறு வேறு விதமாக சொல்லியிருப்பேன், ஜெயிப்பதற்கான விசுவாசம் என்று. ஆனால் நுணுக்கமாக நாம் பார்க்கும் பொழுது ஜெயிப்பதற்கான ஏதுவான விசுவாசம் பார்க்க, இது ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். இந்த ரெண்டு காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு உபதேசத்தில் தெரிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் அது ஜெயிப்பதற்கு ஏதுவான விசுவாசம். இந்த ஒரு கிராஜுவல் ப்ராசஸ்ல நம்மளை உட்படுத்திக் கொண்டே இருக்கும். அதுதான் கற்பாறையின் கட்டினவர்களாக நம்ம காணப்படுவோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஏன்னா இந்த விசுவாசம் தான் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருப்பதற்கு நமக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். சாத்தானையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிப்பதற்கு உண்டான மிக முக்கியமான காரியம் இந்த ஒரு விசுவாசம். ஆக இந்த ஒரு விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாக இதுல ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய நாம் கடைசியாக எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கொண்டிருக்கிற முக்கியமான பரீட்சை இந்த சிலபத்தில் முக்கியமான ஒரு கொஸ்டின் சகோதர சிநேகம். இன்றைய நாளிலே நாம் இந்த சகோதர சிநேகத்திலே நம்மளுடைய மதிப்பெண்களை கர்த்தரை வைத்து சோதித்து பார்த்தால் அநேகர் இந்த இடத்துல ஒரு செய்தியர் சதம் காணப்படுகிறோம். ஆக அந்த சோதனைகளை பற்றியதும் அதே ஜெயங்குள்வதை பற்றியதும் நாம் இன்றைய நாளிலும் கூட அற்புதமாக தேவ கிருபையில நாம் கற்றறிந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா வைரம் போன்ற உறுதியானவர்கள் ஒரு சபையில காணப்படுவார்கள், ரப்பர் களிமண் இப்படி போன்றவர்களும் இந்த சபையிலே காணப்படுவார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள். ஆக இது ஒன்றோடு ஒன்று உராய்த்தன்மைகள் ஏற்படும் தான். ஆக அங்கே வைக்கப்படக்கூடிய சோதனையானது நம்முடைய பூரண அன்பை வளர்க்கக்கூடியதாக, ஆக அந்த பூரண அன்பை நாம் நோக்கி அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொறுமை, சகிப்புத்தன்மை, பெருந்தன்மை, தயவு, ஆக இப்படிப்பட்டதான குண லட்சணங்களை நாம் வளர்ந்து இந்த சகோதர சிநேகத்திலே நாம் நினைவு நிற்கும் பொழுது சபைக்கான கடைசி சோதனைகளில் இந்த அற்புதமான ஒரு பரீட்சையை இந்த தேவ கிருபையில கர்த்தருடைய துணையோடு நாம் அறிஞர்கள் எழுதி இந்த சோதனைகளிலே வெற்றி பெறுபவர்களாக ஜெயம்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் சகோதரர்கள். ஆக இந்த நான்கு காரியங்களையும் மிக பிரதானமாக தேவன் நமக்கு முன்னிறுத்திய ஒரு காரியம் ஜபம். ஆக இந்த ஜபத்திலே நாம் உண்மையோடு இருக்கப்படுவார் இந்த ஒரு காரியங்களை நிலைநிறுத்தி நாம் இணைத்து வைத்துக் கொண்டு இந்த சபைக்கான கடைசி சோதனைகளை வெற்றி கொள்வோம். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வைக்க அந்த ஜெபம் மிகவும் அவசியம் என கிடைக்கிறது. ஆக இன்றைய நாளில் கூட இப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு தலைப்பு, சபைக்கான கடைசி சோதனைகள். ஆக இந்த ஒரு தலைப்பின் கீழாக கூட தேவன் நான்கு காரியங்களாக தம்முடைய தாசர்களை கொண்டு நமக்கு அற்புதமாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆக அதற்காக கூட பிதாவாகிய தேவனுக்கும் இரட்சகராக இயேசுவுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சட்ட கன்வென்ஷன் கமிட்டியார் கூட பாடத்தை வழங்கிய சகோதரர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும்